எபேசியர் 3வது அதிகாரம் வசனம் 15 முதல் அந்த அதிகாரம் முடிய வரை உள்ள வசனங்கள். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கின்ற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கின்ற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த தத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசுத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார்.
ஒருத்தர் என்கிட்ட அந்நிய பாஷை பேசுறதுனால வருகிற நன்மைகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் எனக்கு சொன்னது வந்து, நான் 10 நிமிஷம் ஜபம் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடுவேங்க, இப்போது ஈஸியாக 1 மணி நேரம் ஜபம் பண்ணுறேன். நான் கேட்டேன், 1 மணி நேரம் ஜபம் பண்ணுறீங்களா? 1 மணி நேரம் என்ன ஜபம் பண்ணுறீங்க? நான் அந்நிய பாஷையில் பண்ணுறதுனால நான் என்ன ஜபம் பண்ணுறேனே எனக்கு தெரியாது, ஆனால் 1 மணி நேரம் ஜபம் பண்ணுவேன். நான் அவருக்கு சொன்னேன், இந்த எபேசியர் 1வது அதிகாரம்னு ஒரு புக் இருக்குது பைபிளில், அந்த அதிகாரத்தில் பவுலுடைய ஜபம் இருக்கிறது, அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏன் அவர் சிந்தனையில் தெளிவாக மூல ஆக்டிவாக வேலை செஞ்சுக்கிட்டு செய்கிறது மாத்திரம் இல்லை, தன்னுடைய இருதயம் கொந்தளித்து எரிகிற மாதிரி ஒரு ஜபம் பண்ணுறார். நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், அதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் பண்ணுற ஜபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குமா, இந்த மாதிரி பவுல் பண்ணுற ஜபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து 1 மணி நேரம் ஜபம், என்ன ஜபம் பண்ணுறேனே தெரியாமல் 1 மணி நேரம் ஜபம் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் பவுல்கிட்ட போய் கற்றுக்கிறேன், தேங்க்யூ அப்படின்ட்டு. நம்ம பவுல்கிட்ட கற்றுக்கும் போது அவர் ஜபம் பண்ண எப்படி கற்றுக் கொடுக்குறாருனா, வெறும் உணர்ச்சியில் பரவசப்பட்டு ஹாஹான்னு இருக்கிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய மனதும் பிரகாசிப்பிக்கப்பட்டு உயர்ந்த சிந்தனைகளோடு உயர்ந்த எண்ணங்களோடு தேவனை துதித்து ஜபம் பண்ண அவர் கற்றுக் கொடுக்குறார். அப்படித்தான் ஆண்டவர் ஜபம் பண்ண நமக்கு விரும்புகிறார். ஏன்னா நம்ம ஹூன்னு ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை, ஆனால் நம்ம மனது புதிதாகிறதுனாலேயே நம்ம என்ன ஆகிறோம், மறுரூபமாகிறோம். அப்படிதான் நம்ம வாழ்க்கை மாறும், ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம மாறிக்கிட்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை தான் நாம் இங்கே படிச்சுட்டு வரோம். இந்த கடைசியில் இந்த ஜபம் பவுலுடைய துதி நீண்ட துதி பகுதியை முடித்து நாம் வந்திருக்கிறோம். 14வது வசனத்தோடு அவருடைய இடைவிடாத துதி, பரவச துதி முடிகிறது. ஒரு க்ளோரியஸ் த்ரில்லிங் பேசேஜ் தான். இந்த புதையில நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில் பார்க்கலங்க, எபேசியர் எவ்வளோ வாட்டி படிச்சிருக்கிறேன், ஆனால் இப்போது ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது தான் ஆண்டவரை துதிக்கிறதுனா அந்த துதியே மாறிப்போச்சு. இப்போல்லாம் ஜபம் பண்ண போகும்போது சோர்பாக தான் போகிறது, காலில் டயர்டாகிறது போகும்போது என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி இருக்கும், கண் இந்த பக்கம் பார்க்கும், பார்த்துட்டு எனக்காக நித்தியத்தில் தெரிந்து கொண்ட மகன் நான், எலெக்ஷன் என்னை தெரிந்து உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்னை தெரிந்து கொண்டார். என முன்குறித்திருக்கிறார், பிள்ளையாக பிளான் பண்ணியிருக்கிறார். நான் பிள்ளை ஆகணும்னு தத்தெடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எனக்காக இயேசுவை வரலாற்றில் அனுப்பி எனக்கு ஒரு மீட்பு, ரத்தம் சிந்துதல் மீட்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ எனக்காக இந்த நாளில் என்னென்ன நடக்கணும், நேற்றெல்லாம் என்ன நடக்கணும்னு ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். எனக்கு வரப்போகிற நித்தியத்தில் ஒரு பெரிய சுதந்திரத்தை ஏற்படுத்தியிருக்கார். அங்கேருந்து இப்படி பார்த்துட்டு வர்றதுக்குள்ள நெஞ்செல்லாம் பத்திக்கும், ஒரே சந்தோஷம், ஸ்தோத்திர ஆனந்தத்தோடு தான் ஜபம் ஆரம்பிக்கிறது அந்த பார்வை. ஆனால் இப்போது நான் அந்த வசனம் அந்த துதியும் பரவசம் முடிஞ்சிருச்சே, நான் என்ன செய்வேன்? எனக்கு ரொம்ப சோகமாச்சு, ஐயோ முடிச்சிட்டாரே. அப்படி இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்கிறத அதோடு முடிக்காமல், புறநிலையாக அதெல்லாம் முடிஞ்சு போகாமல், அதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் உணரணும் என்பதற்காக எனக்குள்ள பரிசுத்தாவிய முத்திரையாக கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். இதெல்லாம் நினச்சி பார்த்தா நீங்கள் எப்படி இங்கே கல் எழுந்திரிச்சு சோர்வாக வாழ முடியும்? செஞ்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் முழங்கால் பெட்டிட்டு ஒரு பார்வையை பாருங்கள். ஆண்டவர் செஞ்சுருக்க இந்த பேரனாமிக் வியூ ஆஃப் த சால்வேஷன், பரவலான ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை எண்ணி பார்வையை பெற்ற பாக்கியங்களை கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். வியப்பில்லாமல் வாழ்கிறீங்கன்னா என்ன? அப்படியே வாழ்ந்தோம், பேருக்கு தான் வாழ்கிறோம், ஆனால் அப்படியே தூங்கிட்டு உறக்கத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், பவுல் அந்த குளோரியஸ் வசனங்களை முடிக்கும் போது ஐயோ முடிஞ்சு போச்சேன்னு வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் ஒரு ஆறுதல் என்ன, இந்த துதி இப்போ ஆரம்பித்த துதி பரலோகம்லாம் முடியாத போகும். ஆனால் பவுலுக்கு என்ன உணர்வாயிருச்சு, அவர் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் அவர் பரலோகத்திலே இருக்கிறேன்னு நினச்சிட்டார். அப்படியே போயிட்டே இருக்கலாம்னு நினச்சார். அவருக்கு அப்பவும் உணர்ந்து வந்திருக்கும், ஓ நம்ம இன்னும் பரலோகத்துக்கு போகலை, நம்ம இன்னும் இந்த பாடான பூமியில் தேவைகளோடு பாடுகளோடு இருக்கிறோன்னு சொல்லி அவர் நிறுத்தி, இப்போ அவருடைய ஸ்தோத்திர துதி விண்ணப்ப ஜபமாக மாறுகிறது. நம்ம அதை தான் பார்க்குறோம். ஏன்னா நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது ஆண்டவரை துதிக்கிறது மாத்திரம் இல்லை, அவரை நம்முடைய தேவைகளுக்காக ஜபமும் பண்ணணும். இது வரைக்கும் பவுல்கிட்ட ஆண்டவரை துதிப்பது எப்படின்னு படித்த நாம் பவுல்கிட்ட தொடர்ந்து இந்த பந்தகோஸ்த பாஸ்டர்கிட்ட யார்கிட்டையும் படிக்க வேண்டியதில்லை, நீங்கள் பவுல்கிட்ட படிச்சுக்காங்க ஜபம் பண்ணுறது எப்படின்னு, விண்ணப்ப ஜபம் எப்படி செய்வது. நம்ம எல்லாருக்கும் ஜபத்தை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய மூச்சே ஜபம்தான். ஜப வாழ்க்கை இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க முடியாது. இப்போது பவுல் மாதிரி நமக்கும் என்ன ஆகுது, அவர் மாதிரி பரவசமாக பரலோகத்துக்கு இந்த மாதிரி யோசித்து பார்த்து எப்படிங்க இருக்குதுங்க பாஸ்டர் உங்கள் வாழ்க்கை அப்படியெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆகுது தெரியுமா? சில நேரத்தில் அப்படியே உயர்ந்த ஒரு போதையில் போயிட்டு அந்த போதெல்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப டல்லாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் அவிக்குரிய இடத்துல பரலோகத்துக்கே ஏறி போகிற ஆசீர்வாதங்களை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து வீட்டை பார்த்தா, சமுதாயத்தை பார்த்தா, வேலையை பார்த்தா, சர்ச்சை பார்த்தா என்ன ஆகுது? சோர்வு, சோர்வு, எல்லா சோர்வு. வீட்டில் எடுத்தால் சோர்வு, வீட்டில் ஆண்டவரை அறியாத நம்ம குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும்னு அவங்களுக்கு ஆண்டவருடைய வசனங்களை சொல்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனங்களை சொல்கிறோம். பிள்ளை வளர்ப்பில் இருக்கிற சோர்வு பிள்ளைகள் வளரும்போது தான் நமக்கு தெரியும். பிள்ளை வளர்ப்பு பேரண்டிங்கில் இருக்கிற கஷ்டம், சோர்வுகள், ஏமாற்றங்கள், ஐயோ சில நேரத்தில் ஷாக்கிங்காக கூட நமக்கு இருக்கும். அந்த ஆண்டவருடைய வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் தொடர்ந்து எவ்வளவோ குழந்தையிலேருந்து பாலை கொடுத்ததை விட ஆண்டவருடைய வசனத்தை தான் சொல்லி கொடுத்து நம்ம வளர்ப்போம். ஆனால் அவங்க தொடர்ந்து அவிவிசுவாசத்தில் தொடர்ந்து அவங்க ஆத்மாவை பற்றி அக்கறை இல்லாத போகும்போது இதெல்லாம் படிச்சுட்டு வர நமக்கு மனசே உடையும். அவங்க வளர 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 என்ன பார்க்குறோம், அவங்க நம்ம கண்ட்ரோலுக்கு நம்ம அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். வேணா வெளிப்பார்வையான கீழ்ப்படுதலை நாம் கட்டுப்படுத்தலாம், வா உட்காரு படி, ஜபம் பண்ணு, பைபிளை படியுது. ஆனால் அவங்க இருதயத்தை நம்மளால் முடியாதே, அவங்க இருதயத்தை கட்டுப்படுத்த கீழ்ப்படிய வைக்க நம்மளால் முடியாதே. அவங்கக்கிட்ட வேண்டுறோம், வாதாடுறோம், கெஞ்சுறோம், மிரட்டுறோம், வசனங்களை சொல்லி பார்க்குறோம், என்ன ஆகுது, கத்தி கத்தி பார்க்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேன், ஒன்றும் திருந்துற மாதிரி தெரியவில்லை. எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ சோர்வுங்க அது. அதே மாதிரி இருக்கலாம், பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, விசுவாசிக்காத ஹஸ்பண்ட் இருக்கலாம், விசுவாசிக்காத மனைவி இருக்கலாம், விசுவாசிக்காத பெற்றோர்கள் இருக்கலாம். அவங்கக்கிட்ட நம்ம படுற பாடுகள் எவ்வளோ சோர்வுகளை ஏற்படுத்துது வாழ்க்கையில் இல்லைங்களா? என்ன இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை, இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன? சபையில் டிஸ்கரேஜ்மெண்ட்டை யோசிச்சு பாருங்க. ஒரு பாஸ்டர், அதுவும் ரிஃபார்ம்டு பாஸ்டர் இருக்கிற டிஸ்கரேஜ்மெண்ட்டை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆவிக்குரிய பிள்ளை வளர்ப்பில் இருக்கிற பிரச்சனையை விட இது ரொம்ப பெரிய பிரச்சனை. எத்தனை வருஷம் வளர்த்து கொடுத்து இது பண்ணாலும் இன்னும் குழந்தைகள் தான் வளர்றதே கிடையாது, முதர்றதே கிடையாது. சில பேருக்கு இன்னமும் பல வருஷங்கள் இருந்த பிறகும் சந்தேகம், அவங்க உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது. ஏன்னா அடையாளமே இருக்கிறதில்ல. என்ன செய்வது? நான் பவுல் மாதிரி நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போயிருமோன்ற ஒரு வருத்தம். என்ன சோர்வு! நம்ம அநேக பேர் நினைக்கிறோம் சர்ச்சுக்கு போகிறது என்ன, சர்ச்சுக்கு போகிறது வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்க போகிற மாதிரி. நம்ம போய் ஸ்டேடியமில் உட்காருவோம், லாஸ்ட் பெஞ்சில் உட்காரலாம், மேட்ச் நடக்கும், மேட்ச் முடிஞ்ச பிறகு தூங்கலாம் கூட நம்ம அங்கே, மேட்ச் முடிஞ்ச பிறகு கிளம்பி வந்துட வேண்டியதுதான். அதான் சர்ச்சுக்கு போகிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன உணர்றதில்ல, ஆண்டவர் வந்து நம்மளை மேட்சை பார்க்கறதுக்கு கூப்பிடல, மேட்ச் ஆடுறதுக்கு கூப்பிட்டுருக்கிறார். அதுதான் அந்த மெம்பர்ஸாக அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவெல்லாம் ஒரு வீக்கெண்டில் ஒரு சண்டேயில் ஏற்படுகிற ஒரு ஒரு அசௌகரியம், கொஞ்சம் வரி பிடிச்சி கொஞ்சம் டைமுக்கு போயிடணும் சர்ச்சுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சண்டே கிறிஸ்தவம் விட்டு வேறு ஒன்றும் கிறிஸ்தவமே நம்மக்கிட்ட வாழ்க்கையில் பார்க்க முடியாது. என்ன செய்கிறது? இப்படியே போயிட்டு இருக்கிறது. வெளியில் பார்த்தா ஐயோ ரிஃபார்ம்டு பாஸ்டராக பார்த்தா எப்பா தலையே சுத்துற கள்ளப்போதகம், கள்ளப்போதகம். எங்கே பார் உண்மையான காஸ்பல் இல்லை நம்ம நாட்டில், எங்கே பார்த்தாலும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறது இல்லை, கிறிஸ்து மட்டுமே வேதம் மட்டுமேன்றதெல்லாம் கேட்கவே முடியாது எங்கேயும். எங்கே பார்த்தாலும் கள்ளப்போதகம், பைத்தியங்களா இதுங்க. அந்த காலத்தில் தான் ஒரு விஷம், கொஞ்சம் காமன் சென்ஸாக மூளையில் யோசிச்சா அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் போய் விஷம், அதை போய் கேட்கறதுக்கு க்யூவில் நின்று போகிறாங்களா அடுத்த சர்வீஸ் முடிஞ்ச பிறகு? புத்திகித்தி கெட்டு போச்சா? ஏன் அறிவு யோசிக்க மாட்டாங்களா இவங்க? ஸ்பர்ஜன் காலத்தில் தான் அப்படி போய் கேட்டாங்களாம். வெளுப்புதல் ஏற்படுற மாதிரி கூட்டம் கூட்டம் இன்னைக்கு போய் ஒரு பொய்யையும், ஏன் இப்படி மூளை இல்லையா அவங்களுக்கு? அந்த மூளை இல்லாதபடிக்கு தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு மணி நேரம் ப்ரேஸ் அண்ட் மியூசிக் மியூசிக்கை போட்டு மூளையே வேலை செய்யாமல் எல்லாரும் கொண்டு வந்துட்டு சொல்றதெல்லாம் சொல்லி பாய்சனை விதைக்கிறாங்களே, அந்த இடத்துக்கு எப்படி போகிறாங்க இவங்க? இவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி இருக்கிறாங்க? அந்த மாதிரி நம்ம ஊரில் ரிஃபார்ம் சர்ச் நம்ம வச்சுக்கிட்டு நம்மளுடைய பங்களிப்பு என்ன, சர்ச்சாக என்ன? இது ஒரு மனுஷன் செய்கிற வேலையா? யோசிச்சு பாருங்கள். சில நேரத்தில் நான் யோசிப்பேன், என்னையா எவ்வளோ டைம் இருக்குது, கண்டினியூஸாக பிஸி இருக்கிறோம், ஒரு மணி நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னாவே எனக்கு குற்றம், ஐயோ இன்னும் நம்ம ஒன்றும் செய்யலையா, அதை செய்யலையா, இதை செய்யலையான்னு விட மாட்டேன். இந்த ஒரு மணி நேரம் சும்மா இருக்கேன், எப்போ பேர்ன் அவுட் ஆகிட்டு எப்போ நான் படுத்த படுக்க ஆக போகிறேன்னு தெரில, அப்புறம் ஆன பிறகு என்ன ஆகும்னு தெரியலை. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட பாரங்கள் எல்லாம் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட். நம்ம எப்போ எம்மட்டும் ஆண்டவரே ஒரு வைப்ரண்ட்டாக கொந்தளிக்கிற பங்கு பெறுகிற தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துகிற ஒரு அங்க சரீரத்தின் அங்க மாதிரி செயல்படுகிற ஒரு சபை எப்போ ஆண்டவரே வரும், எப்போ வரும்னு நமக்கு சோர்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சுவிசேஷத்துக்கு எவ்வளோ கொஞ்சமாக செய்கிறோமே. ஏன் நம்ம சபையில் இருக்கிற அநேக பேர் லாஸ்ட் பெஞ்சஸாக இருக்கிறாங்க, மேட்சை பார்க்குறதுக்கு வரவங்களாக இருக்கிறாங்க? போதிக்கிறோம், புத்தி சொல்கிறோம், சில நேரத்தில் கடிந்து கொள்கிறோம், ஆனால் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நாங்கள் அசையவே மாட்டோம். நாங்கள் என்ன என்னன்னா பேசிட்டு போங்க, என்னன்னா சோமனர் எத்தனை பேசிடுனா இடுங்க, நாங்கள் வண்டி மாறவே மாட்டோம். கேட்டு கேட்டு போவோம், காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. என்னங்க நம்முடைய சர்ச்சுடைய பிரச்சனை? ஏ என்ன குறை நமக்கு? இப்போ என்ன நம்ம குடும்பங்களில் என்ன பிரச்சனை, நம்ம பிள்ளைங்கள்கிட்ட என்ன பிரச்சனை? ஏன் நம்மெல்லாம் இப்படி இருக்கிறோம்? காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதே, நாட்கள் ஓடிக்கொண்டே, வயசெல்லாம் ஆயிரமே நமக்கு. பெரிய நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய குருட், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், இதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் இப்படி இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் பிரபு நம்மளை குருடாக்கி இருக்கிறான். அவன் சாத்தான் வந்து ஒரு பிச்சைக்காரருடைய மாஃபியான்னு வாங்க, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போய் கண்ணை குத்திட்டு பிச்சை எடுக்க வைக்குவாங்க. அப்படிதான் நம்மளை பண்ணி வச்சிருக்கிறான். நம்மளை இந்த பிரபஞ்சத்தின் பிரபு நம்ம மனக்கண்களை குருடாக்கி நம்மளை இந்த உலகத்திலேயே பிச்சை எடுக்க வச்சு அந்த மோட்ச பயணியில் பார்க்குற மாதிரி தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு கீழே கூட்டுறது தான் நம்ம கண், கிழக்கிற குப்பையில் தான் நம்ம கண். கொஞ்சம் தலையை நிமிந்து பாறையா, பொக்கிசம் கிருடம் இருக்குது, வாழ்க்கை எவ்வளோ உயர்வான நோக்கங்களுக்கு வாழலாம், எவ்வளோ உயர்வான காரியங்களை சாதிக்கலாம் இந்த சின்ன வாழ்க்கையில். எந்திரிச்சோமா போனோமா, வாழ்க்கை சாப்பிட்டோமா முடிஞ்சிச்சா அப்படின்ற ஒரு எண்ணங்களையே வாழ்ந்துக்கிட்டு ஒரு முட்டாள்தனமான முடிவு, இன்னொரு முட்டாள்தனமான முடிவு, அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, நேரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, வயது ஓடிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நித்திய விளைவுகளை நம்ம என்ன செய்ய போறோம், சாதிச்சு நிற்க போறோம், ஒன்றும் சிந்தனை இல்லை. குருட்டு என்னங்க செய்வது நாம், இது இப்படியே தொடருமா, ஒரு எழுப்புதல் ஏற்படுமா, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நமக்கே அப்படி இருந்துச்சுன்னா பவுலுக்கு எப்படி இருக்கும். பரலோகத்துக்கே போயிட்டு வந்த மனுஷன் இறங்கி வந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா ஜெயிலியாக இருக்க, நான் பரலோகத்தில் இருக்கிறேன்னு நினச்சேன்னே. சபைகளை நினச்சி பார்த்தா அவருக்கு எவ்வளோ சோர்வு இருக்கும், அவருக்கு எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஆனால் பவுல் என்ன செய்கிறார் பாருங்களா, மாபெரும் ஒரு முக்கியமான தேவைக்காக ஜெபம் பண்ணுறார். ஏன்னா இதெல்லாம் மாறிட முடியும் இந்த ஜபத்துக்கு பதில் கிடைச்சிச்சனா. பவுல் மாதிரி இந்த ஜபத்தை நாம் படித்து கொண்டோன்னா அவர் இப்போ செய்கிற இப்போ சொல்லி கொடுக்குற ஜபத் ஆதிக்குள்ள நம்ம போய் இது நம்மளுடைய ஜபமாக மாறிச்சுன்னா ஏன் நம்ம சபை ஜிபா ஜிஆர்பிசி சர்ச்சிலையும் நம்ம ஊர்லேயும் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட முடியுங்க, குருடான கண்கள் திறக்கப்பட முடியுங்க. ஏன் அவர் எதுக்காக ஜபிக்கிறார், 18வது வசனத்தில் என்ன சொல்கிறார், தேவன் உங்கள் இருதயத்தின் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன். எத்தனை காலம்தான் குருடா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, மனக்கண்களை ஆண்டவர் திறக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். இதெல்லாம் ஏன் எப்படி இருக்குது, இந்த குருட்டுத்தன்மை எல்லாம் மாறி போவோம் கண்ணு திறந்துச்சுன்னா, கண்ணு திறந்துச்சுன்னா. இதாங்க நம்முடைய மாபெரும் தேவை, நம்முடைய தேவை, இந்த சமுதாயத்தின் தேவை, நம்ம ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், நம்ம குடும்பங்களுடைய தேவை. கண்ணு திறங்க ஆண்டவரே, கண்ணு திறங்க ஆண்டவரே. பாருங்க அவர் வந்து எங்களுக்கு புது ஆசீர்வாதங்கள் கொடுங்கன்னு கேட்கல, எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பார்க்கிற கண்ணை கொடுங்க, புது சத்தியங்களை கேட்கல, படித்த சத்தியங்களை அனுபவிக்க கற்றுக் கொடுங்க. அறிவுக்கு ஒன்றும் கம்மி இல்லை நமக்கு. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கும் எடுத்தோன்னா பழைய பாடல இருக்கிற பெரிய பரிசுத்தவான்களை விட நிறையா தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு அறிவில், அறிவுக்கு ஒன்றும் கம்மி இல்லை. ஆனால் அந்த சத்தியங்கள் வந்து உயிருள்ளதாக அவங்க மனசில் பார்க்கிற மனக்கண்கள் திறக்கப்படலை, அந்த மனக்கண்கள் திறக்கப்படலை. அதனால தான் எவ்வளோ கத்துனாலும் திட்டுனாலும் ஒன்றும் நடக்க போகிறது, அந்த கண்ணு திறக்கப்படுற வரைக்கும் ஒன்றும் மாறப்போகிறது. வெறும் அறிவு ஒன்றும் செய்யாதுங்க, வெறும் அறிவு மனதை மாற்றாதே, மறுரூபம் கொண்டு வராதே. பரிசுத்தாவி மட்டுமே செய்யக்கூடிய, அவர் மட்டுமே செய்கிற காரியம் அவர் செய்யணும். ஓப்பன் ஆர் ஐஸ், சத்தியம் உயிருள்ளதாக அவங்க இருதயத்தில் பேசணுமே. அதாங்க நம்முடைய குடும்பத்தில் பெரிய தேவை, சமுதாயத்தில் பெரிய தேவை, நம்ம சர்ச்சில் பெரிய தேவை. பரிசுத்தாவியினுடைய அசாதாரண பணி தான் அந்த கண்ணை திறக்கிறது. நம்மளால் முடியாது, நம்ம பிரசங்கம் பண்ண முடியும், சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும், ஆனால் கண்ணை திறக்கிறவர் யார், பரிசுத்தாவியானவர் தான். அந்த மாதிரி சோர்வில் முழுகி நம்மளும் போயிடாம பரலோகத்துக்கு போயிட்டு வந்தோம், இந்த பூமியில் பார்த்தா என்னடா இப்படி இருக்கிறாங்களே, என்னடா இப்படி இருக்குதேன்னு சோர்வில் நம்ம முழுகி போக வேண்டியதில்ல. நம்ம இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா, ஹோலி ஸ்பிரிட். அவர் கண்ணை திறக்க முடியும், அவர் கண்ணை திறக்க வந்தவர் அவர் இல்லைங்களா, கண்ணை திறக்க முடியும். அவர் வரும்போது, கண்ணை திறக்கும் போது, அந்த பிரகாசிப்புதல் ஏற்படும் போது இப்படியே இருக்க மாட்டாங்க, எல்லாம் மாறிப்போம், புரட்சியாக மாறும். இவங்களா அப்படி இருந்ததுன்ற அளவுக்கு மாறிப்போமே. இனிமே ஸ்டேடியமில் உட்காந்து மேட்சை பார்க்க மாட்டாங்க, கச்சை எடுத்து கட்டிக்கிட்டு வந்து மேட்ச் ஆடுற மக்களாக பார்க்குவாங்க. ஒரு ஆர்மி மாதிரி இருக்கும் சர்ச், போர் சேவகர்கள் மாதிரி. என்ன செய்வது, என்ன செய்வது, சொல்லும் கர்த்தாவே நாங்கள் என்னானாலும் செய்கிறோம், எங்கே போனோம் கர்த்தாவே நாங்கள் போகிறோம் அப்படின்னு போர் சேவகர்களாக நிற்கிற அந்த சபை, அந்தியோகியா பொது ஏற்பாடில் இருக்கிற சபைகள் மாதிரி நம்ம இருப்போம். அது கண்ணை திறந்தா தான் நடக்கும், அது அவர் செய்யணுமே, நான் செய்ய முடியாது. பரிசுத்தாவி எப்படிங்க கண்ணை திறப்பாரு, எப்படி திறப்பார், அவர் இறையாண்மையாக வேலை செய்கிறவர் தான். ஆனால் அவர் எப்பவும் எப்பவும் எந்த இடத்துல ஜப ஆவி இருக்கோ அந்த இடத்துல தான் கண்ணை திறக்காது, எந்த இடத்துல ஊக்கத்தோடு தொடர்ந்து விடாமுயற்சியாக அவருடைய பணிக்காக கெஞ்சுற மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துல எழுப்புதல் வந்தே வரும். அந்த இடத்துல பரிசுத்தாவி செயல்பட்டு கண்ணை திறந்தே திறப்பார். பரிசுத்தாவி நம்ம குடும்பங்களில் கண்ணை திறக்கணுமா? நம்ம பிள்ளைகளுக்கு கண்ணை திறக்கணுமா? நம்ம சபை மக்களுக்கு பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சில் உட்காரவங்களுக்கு கண்ணை திறக்கணுமா? நம்ம சபை உயிருள்ள சபையாக இந்த நகரத்தை மாற்றணுமா? அவர் திறக்கணுங்க. நம்ம ஜபாவி அவர்கிட்ட மன்றாடி பவுல் செய்கிற இந்த ஜபாவிக்குள்ள நம்ம போனாதான். அந்த ஆவிக்குள்ள போய் அவர் செய்கிற மாதிரி இந்த ஏற்றுக்கொள்ளுகிற ஜபம் அவர் செஞ்ச மாதிரி ஊக்கத்தோடு நம்ம செய்ய படிச்சுக்கிட்டா தான் அந்த கண்ணு திறப்புதல் ஏற்பட முடியும். இந்த ஜபத்தை ஆழமா படிச்சு பர்சனலைஸ் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ஜபிக்கணும். ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கணும். புருஷருங்க மனைவிகளுக்காக, மனைவி புருஷர்களுக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, பாஸ்டர்ஸ் சபை மெம்பர்ஸுக்காக, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குற மக்களுக்காக பண்ண வேண்டிய ஜபம். ஆகவே இந்த மகிமையான பாடத்தை 13-14 வரைக்கும் முடித்தோம். இதெல்லாம் படித்ததுனால மறுரூபம் ஏற்பட்டு மக்கள் மாற மாட்டாங்க. இந்த படித்த போதகம் பரிசுத்தாவியானவர் வந்து அதுக்கு உயிர் கொடுக்கணும். பரிசுத்தாவி அவங்க கண்ணை திறந்து அதை உணர்த்தணும். அதனால தான் மாற முடியும். அந்த ஆவியானவர் எப்படி செய்யறது? அது ஜபத்துக்கு பதிலாகத்தான் செய்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர்கள் நாங்கள் என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம்? வேத பிரசங்கத்திற்கும், அடுத்தது என்ன? ஜபத்திற்கும். The ministry of the word and prayer. ஏன் வெறும் வார்த்தையை சொல்லி கொடுத்தா மாத்திரம் பத்தாது. அந்த சொல்லி கொடுத்த வார்த்தையை உயிருள்ளதாக மனக்கண்கள் திறந்தவர்களாக பார்த்து மறுரூபமாக்கணும்னா அந்த வார்த்தையை ஊக்குவிக்கிற ஜபம், ஜபாவியில் இருக்கிற சபை, ஜபாவியில் இருக்கிற போதகர் இருந்து அதை செய்யும் போது தான் மனக்கண்கள் திறந்து அந்த சத்தியத்தின் மகிமையை அவங்க பார்க்க முடியும். அதை தான் நம்ம செய்யணும். அதை தான் நம்ம படிக்க வந்திருக்கிறோம். ஆகவே இந்த பவுலுடைய பெரிய ஜபத்தை தான் நம்ம வரப்போகிற வாரங்களில் படிக்க போகிறோம். ஊக்கத்தோடு ஆர்வத்தோடு விடாமுயற்சியான அருமையான ஜபம். அதுக்கு முகவரியாக இன்னைக்கு 15வது வசனத்தை பார்ப்போம். இந்த அதிகாரத்தில் இருக்கிற 2வது பகுதி 15-லிருந்து ஆரம்பித்து 23 அதிகாரம் முடிகிற வரைக்கும் போகும். இது எல்லாமே விண்ணப்ப ஜபம். ஓகே, முதல் பேராகிராஃபில் நம்ம பார்த்த மாதிரி இது நீண்ட சென்டென்ஸு, மிகவும் உயர்ந்த ஆழமான வேதத்தையே, முழு பைபிளையே இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விண்ணப்பமான ஜபம் பார்க்கவே முடியாது. ஆகவே மெதுவாக தான் நம்ம பார்த்து இது நம்ம முடிச்சிட்டோமான்னு இல்லை, இது நம்ம ஜபமாக மாறுச்சா, இதில் நமக்கு ஜபாவி வந்துச்சா, இதனால நம்ம சத்தியம் கண்கள் திறக்கப்பட்டுச்சான்ற அளவுக்கு நம்ம இந்த ஜபத்தை பார்த்து படிக்கணும். 15வது வசனத்தை இன்னைக்கு பார்த்து படிப்போம். ஒரு முகவர் இதில் அவர் ஒரு செய்தியை கேட்குறாரு. அந்த செய்தி அவருக்கு இந்த ஜபத்தை தூண்டினதாக சொல்கிறார். பாருங்களேன் 15 என்ன சொல்கிறாரு. ஆனபடியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு. எப்படிங்க ஜபம் ஆரம்பிச்சிச்சு அவருக்கு? இந்த புது பகுதி வந்து எப்படி ஆரம்பிக்குது? ஆனபடியிலே. தேர்ஃபோர்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்கிறத பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறத கனெக்டர் வேர்ட், அதை கனெக்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு பவுல்? என்ன சொல்றாருன்னா, இந்த எபேசியர் மக்கள் உண்மையாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். எப்படி பவுலுக்கு தெரியும்? இவ்வளே பெரிய ஆசீர்வாதங்களை ஒரு நிபந்தனை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே போனாரு. நிச்சயமா இதெல்லாம் எபேசியர் மக்களுக்கு வந்து பழிக்கும்ன்றது அவருக்கு என்ன உறுதி இருக்கு? இப்ப நீங்களாம் நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்த 3-14 வரைக்கும் நீங்க எல்லாம் கற்பனை பண்ணி கனவு காண்டக்கூடாது. இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். நம்மளை நாமளே ஏமாத்திக்க கொடுக்காது. இதெல்லாம் நம்ம நம்முடைய ஆசீர்வாதங்கள்னு பவுல் சொல்றாரு. எந்த அடிப்படையில் பவுல் வந்து இந்த எபேசியர் மக்கள் உலக தோற்றத்துக்கு முன்னதாக தெரிந்து கொள்ளப்பட்டாங்க, அவர்களுக்காக இயேசு மீட்பை ஏற்படுத்தினாரு, அவங்களுக்காக ஒரு சுதந்திரம் இருக்கு, முன்குறித்தல் இருக்கு, இதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்ல முடியும் எபேசியர் மக்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களா இருக்குன்னு? அவங்க மெய்யாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் அந்த வார்த்தை ஆனபடியினாலேன்னு ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும்ன்ற சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ரெண்டு அடையாளங்களை நான் உங்ககிட்ட பார்த்தேன். இந்த ரெண்டு அடையாளங்கள் எனக்கு தவறளைக்காமல் 100% உறுதி கொடுக்குது, நீங்கள் தேவனால் நிச்சயமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். இந்த ரெண்டு அடையாளங்கள் உள்ளவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம். மற்றவங்க நீங்கள் கேட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கலாம், அது போய் கனவு. இந்த ரெண்டு அடையாளங்கள் கோடிக்கணக்காக நம்ம கேட்டுக்கணும். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, இல்லை நான் பல மக்கள் மாதிரி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, அப்படின்னா என்னங்க தவறளைக்காத அத்தியாவசியமான ரெண்டு அடையாளங்கள் சொல்லுங்கள். பைபிளில் ரட்சிக்கப்பட்டதுக்கு பல அடையாளங்கள் இருக்குது, ஆனால் இந்த ரெண்டு அடையாளங்கள் இல்லாமல் போச்சுன்னா ரட்சிப்பே இல்லை. அதைத்தான் இந்த அதிக வசனத்தில் நம்ம பார்க்குறோம். என்னங்க அந்த ரெண்டு அடையாளம்? 15வது வசனம் படிங்களா, என்ன நீங்களும் பார்த்து படிச்சுக்கங்க.
ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டேன்.
விசுவாசம், அன்பு, ஃபேத் அண்ட் லவ். பாருங்களா பவுல் என்ன சொல்றாரு, நான் கேள்விப்பட்டு. இந்த சர்ச் அவர் பயங்கரமான முயற்சி, 3 வருஷம் இரவும் பகலும் கண்ணீரோடு மனத்தாழ்மையோடு, பொதுவாக மாத்திரம் இல்லை வீடுதோறும் உங்களுக்கு வந்து நான் கட்டின சபை நீங்க அப்படி சொல்றாரு இல்லைங்களா, எபேசியர் 20ல் நான் அப்படி உழைச்சி உங்களை கட்டின சபை. அப்படி ஒரு மனுஷன் ஒரு சபையை அப்படி கட்டினாருன்னா அவர் உள்ள ஒரு பாகமாக அந்த சபை மாறிடும். அவர் அந்த சபையை விட்டு எந்த ஊருக்கு போனாலும் நம்ம பிள்ளைகளை நம்ம ஊருக்கு புட்டு போனால் நம்ம மனசெல்லாம் அந்த பிள்ளைகள் மேலே இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த மனசெல்லாம் அவங்க மேலே தான். அவங்க பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்பப்போ ரிப்போர்ட்டை கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்துருக்கிறாரு. இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பற்றி கேள்விப்படுறாரு. அவங்க தொடர்ந்து விசுவாசத்தில் போகிறது இல்லைங்களா. பல காரியங்களை அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்கள பற்றி இல்லையா, அது எப்படி இருக்குது எப்படி அப்படின்னு பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அதில் ரெண்டு காரியம் உண்டி பவுலுடைய மனசில், இது ரெண்டு காரியம் எனக்கு உறுதி அளிக்கிறது, நீங்கள் நிச்சயமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நீங்கள் நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள். என்ன ரெண்டு காரியம்? உன்னது அதி விசுவாசமும் அன்பும். ஓகே, இதுதான் ரெண்டு காரியம். இந்த ரெண்டை நம்ம பார்ப்போம். உண்மையாக உங்கள் மனசில் நீ காலில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, ஊரில் கோடிக்கணக்கான, நம்ம நாட்டிலேயோ பல கோடிக்கணக்கான விசுவாச வஞ்சனை நடக்குது. உங்களையும் நீங்கள் வஞ்சித்து கொண்டிருக்கலாம். எப்படி தெரியும் நீங்கள் உண்மையாக கடவுளுடைய வேலை உங்களுக்குள்ளே நடந்திருக்குன்னு? நீங்கள் விசுவாசி நிச்சயமாக பரலோகத்துக்கு போக போகிறேன்னு எப்படிங்க தெரியும்? நம்ம அப்படியே ஐசியில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அப்போ தான் தெரியுமா நம்மளுக்கு? இப்போ தெரியணும். இப்போ தெரிலன்னா அப்போ தெரியாது. இப்போ தெரியணும். எப்படி இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம? எப்படி? இந்த ரெண்டு அடையாளம். என்னங்க அந்த அடையாளம்? ஒரு சபையாக எவ்வளோ முக்கியம். நம்ம சபையை வந்துட்டு பார்த்துட்டு போகிறவங்க எல்லா சபைகளுக்கும் குறை இருக்குது. 101 காரியங்களை சொல்லலாம், சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இந்த ரெண்டு காரியம் மாத்திரம் சபையில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம கடவுளுடைய சபையே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ முக்கியம் கடவுளுடைய சபை. இது உண்மையான தேவனுடைய வேலை இங்கே நடக்குதுன்றதுக்கு ரெண்டு அடையாளங்கள் இது தாங்க. இது நான் நெகோஷியபிள். ரெண்டு ஆசிட் டெஸ்ட். முதல்ல ரெண்டு பார்ப்போம், விசுவாசம், அன்பு. இதெல்லாம் கேட்டதுங்க, விசுவாசமாக எனக்கு விசுவாசம் இருக்குது, அன்பா அன்பு எனக்கு இருக்குது அப்படி சொல்லிக்கிட்டு கிடப்போம். என்னன்னு தெரியறதில்ல விசுவாசம்னா என்ன. அங்கே என்ன சொல்கிறாரு? வாலிபர்கள் நம்ம படிச்சுட்டு வராங்க, விசுவாசம் மட்டுமே அப்படின்றது. அவங்க அருமையாக வந்து ஷேர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் வெறும் ஷேர் பண்ணுறது ஒண்டி இல்லை, அந்த விசுவாசம் நீங்கள் விசுவாசிக்கணும் இல்லைங்களா. ஃபேத் அலோன், பட் ஆனால் நம்புறீங்களா? அந்த மாதிரி அறிவில்லை. ஆண்டவர் உங்கள் கண்ணை திறந்து நம்ப வைக்கணும், விசுவாசம் மட்டுமே அப்படி. நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் விசுவாசன்ற, நிறைய பேர் உண்மையாக ரட்சிக்கப்படாததுக்கு ஒரே காரணம் வந்து விசுவாசன்ற கான்செப்ட் புரியாதனால. வெஸ்லியே 35 வருஷம் அவர் ரட்சிக்கவே படல, ஆனால் மினிஸ்டராக பாஸ்டராக இருந்தானா யோசிச்சு பாருங்கள், 35 வருஷம் ரட்சிக்கப்படல, ஆனால் ஒரு நாள் விசுவாசன்றது அவருக்கு புரிஞ்சதுல போது ரட்சிப்பின் நிச்சயம் அவருக்கு வந்துச்சான். அந்த மாதிரி அநேக பேர் நான் விசுவாசிக்கிறேங்கன்னு அர்த்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு கூட தெரியல. ஏன்னா பிசாசம் விசுவாசிக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அந்த பிசாசம் நரகத்துக்கு போவோம். அநேக பேர் நியாயத்தீர்ப்பு நாளில் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்ன, அவங்களுடைய விசுவாசம் போலியான விசுவாசம். அன்னைக்கு தான் தெரியுமா என்ன சொல்வது, அன்னைக்கு தான் தெரியுமா போலியான விசுவாசம் என்னங்க, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு. ஏன்னா அவங்க நம்பினேன்னு நினைச்சாங்க, பார்த்தா அவங்க விசுவாசம் எல்லாம் போலி. நமக்கு எப்படிங்க தெரியும் நம்ம விசுவாசம் போலி இல்லைன்னா, இந்த விசுவாசத்துக்கு இந்த பகுதியில் நாலு உண்மையான ரட்சிப்பின் விசுவாசம். பைபிளுக்கு அதில் த ஃபேத் ஆஃப் த எலக்ட், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய விசுவாசம்னு கூட பேர் இருக்கு. போலி விசுவாசம் ஆயிரக்கணக்கான இருக்குது, உண்மையான ரட்சிப்பின் விசுவாசம் இந்த நாலு குணங்கள் இந்த பகுதியில் காட்டுறார். என்ன அது வந்து? முதலாவது இங்கிலீஷில் நான் சொல்லியிருந்தேன், டேஞ்சிபிள், ஆக்யூரேட், எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் கண்டினியூவிங். அதாவது வெளிப்படையானது, துல்லியமானது, பிரத்யேகமானது, தொடர்கிறது. அதை ஒன்று நான் பார்ப்போம். முதல்ல என்ன, இந்த எபேசியருக்கு இருந்த விசுவாசம், முதலாவது இது வெளிப்படையானது. டேஞ்சிபிள்னா அதை பார்க்க முடியும், அதை பேச முடியும். டேஞ்சிபிள் காற்றுல இருக்கிறதுல விசுவாசம். பவுல் என்ன சொல்கிறாரு எபேசியர் விசுவாசத்தை பற்றி? உங்கள் விசுவாசத்தை பற்றி நான் என்ன கேள்விப்பட்டேன். அது எப்படிங்க ஒருத்தருடைய விசுவாசத்தை கேள்விப்பட முடியும்? விசுவாசத்துக்கு என்ன சத்தம் இருக்கா, காதில் கேட்குமா நமக்கு? இல்லை. பவுல் ஜெயிலில் இருக்கிறாரு, இந்த யாரோ ஒருத்தர் வந்து எபேசியர் பட்டணத்துலேருந்து வந்து பவுல்கிட்ட பேசும்போது அந்த எபேசியர் மக்கள் பற்றிய அவங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை அவர் கவனித்து பார்த்ததுனால தான் இங்கே வந்து சொல்ல முடியும். அந்த அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த விசுவாசம் வெளிப்பட்டு அது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட அறிவிக்கக்கூடிய, விவரிக்கக்கூடிய ஒரு விசுவாசமாக இருந்தது. அதுதான் ரட்சிப்பின் விசுவாசம், அது வெளிப்படையான விசுவாசம். அது மற்ற அவங்களுக்கு சொல்லலாம், அது மற்ற அவங்க கவனிக்கலாம். உங்கள் விசுவாசம் அப்படியா? மற்ற அவங்க கவனிக்கிற விசுவாசமா? டேஞ்சிபிள் எவிடன்ஸ், கிறிஸ்துவை பற்றி அவர் உண்மை உள்ளவர், அவரும் நேரான அவர்கிட்ட அனுபவம் இருக்கின்ற மாதிரி பேசுகிறீங்களா? சந்தோஷம், விசுவாசம், நான் கிறிஸ்துவுக்காக, அவருடைய மக்களுக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, சபைக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசம், நீங்கள் செய்கிற தியாகம், அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. ஏங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க? அவங்க விசுவாசம் அவங்கள செய்ய வைக்கும். இது விசுவாசத்தின் செயல். விசுவாசம் இருக்கிறவங்க தான் இப்படி செய்ய முடியும். அப்படின்ற அளவுக்கு சொல்லத்தக்க விசுவாசம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. எபிரேயர் 11 எழுதுறவர் அடிக்கடி சொல்றாரு, திருப்பி 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 விசுவாசத்தை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன, எதை வச்சு? அவங்க என்ன செஞ்சாங்கன்னு வச்சு. மோசே என்ன செஞ்சார் பாருங்க, ஆபிரகாம் என்ன செஞ்சார்னு பாருங்க, ஏன் வேசி அந்த ரஹாப் என்ன செஞ்சாலும் பாருங்க. அவங்க ஃபேத் வந்து செயல் மூலமாக, தனிப்பட்ட செயல், தனிப்பட்ட விலை கொடுத்து, தனிப்பட்ட விதத்தில் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, ஆபிரகாம் தன் பிள்ளையே ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, மோசே எகிப்தை விட்டு என்ன ரிஸ்க் எடுத்துக்கிட்டு செஞ்சாங்க, என்ன காட்டுது? அது விசுவாசத்தை காட்டுதுங்க. விசுவாசத்தை காட்டு, தனிப்பட்ட ரிஸ்கோடு, தனிப்பட்ட விலையை கொடுத்து செஞ்ச செயல். ஏங்க இப்படி செய்கிறாங்க? விசுவாச செயல் அது. வெளிப்படையா, வெளிப்படக்கூடிய அவங்களுக்கு உள்ள இதயத்தில் உண்மையா தெய்வீக விசுவாசம், ரட்சிப்பின் விசுவாசம் இருக்குதுன்றதுக்கு அடையாளங்கள் அது. கீழ்ப்படிதல்ல, கமிட்மெண்ட்ல, ரிஸ்க் எடுக்கிறதுல, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுல, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நம்புறதுல தெரியும் அந்த விசுவாசம். உங்ககிட்ட கேட்டா என்னங்க சொல்றது? இன்னைக்கு நான் உட்காந்து எபிரேயர் 11 எழுத போறேன்னு வைங்க, உங்க பேரெல்லாம் போட்டு எபிரேயர் 11 நான் எழுத போறேன், உங்க பேர் போட்டு, இவங்களுக்கு என்ன விசுவாச செயல் தெரியுது, இவருக்கு என்ன விசுவாச செயல் தெரியுது, ஏதாவது எங்களுக்கு எனக்கு சொல்றதுக்கு ஏதாவது செயல் இருக்குதா உங்க வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க, ஏதாவது செயல் இருக்கா? ரிஸ்க் எடுத்து ஆண்டவருக்காக தனிப்பட்ட விலைனாலும், இது விசுவாச செயல்னால தாங்க இதனால செய்ய முடியுதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? அதை ரிப்போர்ட் பண்ண முடியும், மற்றவங்க கவனிக்க முடியும். அந்த பேரை போட்டு என்ன செய்யலுங்க சொல்லுவீங்க நீங்கள்? நீங்கள் ரிஸ்க் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும், சபைக்காகவும், சபையினுடைய ஊழியத்துக்காகவும், கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வளரணும், சுவிசேஷம் பரவணும் அப்படின்னு உங்கள் உழைப்புலையோ, பாடுகளையோ, ரிஸ்க்லையோ எதுனா என்ன செஞ்சுருக்கிறீங்க? இதை பற்றி ரிப்போர்ட் பண்ண முடியுமா? வாட் இஸ் யுவர் ரிப்போர்ட்? எப்படியே 11 அவங்களுடைய பேரை விட்டாங்களாம், சொத்துக்களை விட்டாங்களாம், ஐஸ்வர்யங்களை விட்டாங்களாம், குடும்பத்தின் பாதுகாப்பை விட்டாங்களாம், ஏன் உயிரோ கூட விட்டாங்களாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை 2 வந்து போகிறதுக்கே அந்த கஷ்டம் முடிய மாட்டேங்குது நம்ம விசுவாசத்தினால. நம்மளை பற்றி என்ன எழுதுறது விசுவாசம்? யோசிச்சு பாருங்க. யாக்கோபு சொல்கிற கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததியா? அதை நம்பிட்டா போகிற பரலோகத்துக்கு? எதையாவது நம்பிட்டு போகிறோன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் எதுக்காவது போனால் நம்பிட்டு தானே அங்கே போவோம். யார் எத்தனை நல்லா பார்க்குறோம், எவ்வளோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறோம், நித்திய பரலோகத்துக்கு இந்த சத்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டா நீங்க நம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, என்னங்க விசுவாசம் உங்களுக்கு இருக்கு? எப்படிங்க தெரியுது விசுவாசம்? அது இல்லாம எப்படிங்க தூங்குறீங்க நீங்க? நாளைக்கு இன்னைக்கு கண்ணை மூடினா எனக்கு என் விசுவாசம் ரட்சிக்கிற விசுவாசமா? அது எந்த செயல்லையும் தெரியுதா? ரிப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கா? இல்லைன்னா ஒருவேளை ஏமாந்துகிட்டு இருக்கிறேன் நானா? ஆகவே எபேசியலுக்கு இருந்த முதல் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய விசுவாசம் என்ன? அது காணக்கூடியது, ரிப்போர்ட் பண்ணக்கூடியது, அது மக்களுக்கு அறிவிக்கக்கூடியதா இருந்துச்சு, டேஞ்சிபிள். ரெண்டாவது, அது துல்லியமான விசுவாசம். பாருங்களேன் என்ன சொல்றாரு, இந்த விசுவாசம் என்ன? நீங்கள் விசுவாசத்துல விசுவாசமா இருந்தீங்களா? கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம், கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம், துல்லியமான அக்யூரேட் ஃபேத். பாருங்களேன் அவங்களுடைய விசுவாசத்தினுடைய பொருள் துல்லியமாக இருந்துச்சு, டார்கெட்டில் இருந்துச்சு. தான் பிரச்சனை நம்ம ஊரில். கர்த்தராகிய இயேசு என்னவுன்னா ஒரு பேரை நம்ம எடுத்துக்க கூடாது. எப்போ பார் பைபிளில் பயங்கரமான இறையல் சத்தியம் நிறைஞ்ச ஒரு டைட்டில்ஸ். அதெல்லாம் நம்ம ஊரில் இறையல்னு சொன்னாவே என்ன ஆகுது, தியாலஜினாவே அப்பாடா டைம் கிடச்சிச்சு தூங்குறதுக்குன்னு தூங்கிடுறது நம்ம, இல்லைங்களா? இப்போல்லாம் இறையல்னாவே நம்ம மேலே கோவப்படுறாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம வாழ்கிற காலம் டாக்டரினல் ப்ரிசிஷன், தியாலஜிக்கல் ஆக்யூரசி, இறையெல்லாம் கரெக்டாக இருக்கணுங்க. அப்படி இப்படி போகக்கூடாதுங்க, தப்பாக போகக்கூடாதுங்க, தப்பாக நம்பக்கூடாதுங்கன்னா நான் பைத்தியம் பிடிச்சிருக்கேன். இருக்கு நம்புகிறாங்க, நம்புறது எதையோ நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, விடுங்களேன். இயேசுவதானே நம்புகிறாங்க, விடுங்களேன் அப்படின்னு இருக்காங்க. ஒரு தியாலஜிக்கல் ப்ரிசிஷன்னாவே நம்மளை ஒரு கோமா கூட பார்க்குறாங்க, அடிச்சிடுவோம் கூட அடிச்சிடுவாங்க போல இருக்குது. இவ்வளோ வரும் தியாலஜி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், நான் எல்லா டினாமினேஷனுக்கும் போவேங்க பிரதர், எல்லா டினாமினேஷன் போய் எல்லாரோடும் நான் கலந்து கொள்ளுவேன், எல்லாருக்கிட்டையும் நான் டாக்டரின் தியாலஜி பேச மாட்டேங்க பிரதர், வெறும் கிறிஸ்துவை பற்றி தான் பேசுவேன், கிறிஸ்துவை பற்றி பேசுவேன். நான் சொன்ன டாக்டரின் இல்லாத, சத்தியத்தின் பிரத்யேக தன்மை இல்லாத கிறிஸ்து கிறிஸ்துவே இல்லைங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி பேச முடியாது, தியாலஜிக்கல் துல்லியம் இல்லாமல், இறையல் துல்லியம் இல்லாமல் ரெண்டு நிமிஷம் பேச முடியாது. இறையல் துல்லியம் இல்லாமல் கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? ஒரு பொருள் இல்லாத ஒரு வெறும் எத்திக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஒரு எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது, எல்லாரும் ஒழுங்காக இருக்கணும், நம்ம நல்லா பக்தி அப்படின்ற அளவுக்கு தான் கிறிஸ்துவை குறைச்சிட்டு பைபிளில் இல்லாத கிறிஸ்துவை வச்சுக்கிட்டு இருக்கிற விக்ரம் அவர். இறையல் ஏன் கிறிஸ்து தன்னை பற்றி என்னன்னு சொன்னார், நானே சத்தியம்னு சொன்னார். சத்தியம் இல்லாத கிறிஸ்து உண்டா? சத்தியம் இல்லாத கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற பொய்யே கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற பிசாசு. சத்தியம் இல்லைன்னா அது கிறிஸ்துவே கிடையாது. சத்தியம் இல்லாத கிறிஸ்துவை நீ நம்புறனா உன்னுடைய விருப்பத்துக்கு ஒரு கற்பனையான விக்கிரகத்தை தான் வச்சிருக்கிற தவிர அது கிறிஸ்து கிடையாது, பைபிள் கிறிஸ்து கிடையாது. நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஒரு வேகா பொருள் இல்லாத ஒரு கிறிஸ்துவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது 101 விசுவாசங்கள் நம்ம ஊரில் இருக்குது. டாக்டரியல் துல்லிய பாருங்களேன், அவங்க என்ன சொல்கிறாரு, உங்களுடைய விசுவாசத்தின் பொருள் என்ன? அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவை நம்ம சத்தியம் இல்லாத, இறையல் இல்லாத கிறிஸ்துவை வச்சுக்கிட்டு இருந்தால் அது ஒருபோதும் உங்கள் ஆத்தும ரட்சிப்பை காப்பாற்றாது. எவ்வளோ சீக்கிரம் அது குப்பை தொட்டியில் போட்டுடுறீங்களோ அந்த கிறிஸ்துவை தேவ ராஜ்யத்துக்கிட்ட வரலாம் நீங்கள், உங்கள் ஆத்தும காப்பாற்றப்படும். போலியான கிறிஸ்துவை வச்சுக்கிட்டு தான் இவங்கெல்லாம் ஏமாந்து போகிறாங்க. இவங்க எபேசியர் விசுவாசம் எப்படிப்பட்டது? கர்த்தராகிய கர்த்தராகிய இயேசு, அப்படி தானே வருது, இயேசுவின் மேல், கர்த்தராகிய இயேசு. ரெண்டு டைட்டில் என்ன சொல்லுது, அவருடைய பிரத்யேக தன்மையும் அவருடைய பிரத்யேக போதுமான பணியும் காட்டுது. யோசிச்சு பாருங்க, அவர் நித்திய குமாரனாக இருந்தாலும் அவர் வந்து மனித அவதாரம் எடுத்து நம்ம உலகத்துக்கு உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவருக்கு என்னன்னு பேர் வைக்கணும், இயேசு என்று பெயரிடு. அவருடைய மானிடத்தை, தெய்வீக மானிடம் எடுத்த உருவத்தை நமக்கு குறிக்குது. அந்த மானிடமாக அவர் செய்த பணியை நமக்கு குறிக்குது. என்ன மாதிரி ஒரு பணியை அவர் செஞ்சார்? நம்ம இருக்கிற மாபெரும் ரெண்டு பிரச்சனையை தீர்த்தார். என் பிரச்சனை என்னங்க? எனக்கு ரெண்டு பிரச்சனை. ஒன்று, நான் தப்பு செய்கிறேன், நான் பாவியாக இருக்கிறதுனால தப்பு செய்கிறேன், இல்லைங்களா? நான் பிறந்ததே பாவி, எனக்கு பாவ இயற்கை இருக்குது, அதான் என் முதல் பிரச்சனை. நான் பாவம் இருதயம் எனக்கு இருக்கிறதுனால நான் பாவத்தை தான் செய்கிறேன். ரெண்டு பெரிய பிரச்சனை ஒவ்வொரு மனுஷனுக்கும், என்ன? பாவ இயற்கை, பாவ செயல்கள். இந்த பாவ நிலைமை தான் என்ன பண்ணுது, கடவுள்கிட்ட வர முடியாமல் என்ன பண்ணுது. இந்த பாவ நிலைமை தான் கடவுள்கிட்ட வர்றதுக்கு தகுதியும் பரலோகத்துக்கு போக முடியாத நிலைமையில் என்னை தள்ளி வச்சிருக்கு, நரகத்தில் போடுற நிலைமைக்கு. ஆனால் இந்த இயேசு என்ன பண்ணார், என் ரெண்டு பிரச்சனையும் தீர்த்தார். என்னுடைய பாவ செயல்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன் மேலே போட்டுக்கிட்டு சிலுவையில் தேவனுடைய கோபாக்கினியை வாங்கினார் மானிடமாக, இல்லைங்களா. என் சார்பில் என் பதிலாக அவர் அதை வாங்கினார். அது மாத்திரம் இல்லை, அது ஒரு பிரச்சனை தான் தீர்க்கும். என்ன என்ன பண்ணுறது, என்ன போகவே முடியாது, என் பாவம், நானே பாவி, பாவ இயற்கை. ஆனால் எனக்காக நான் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து எனக்கு ஒரு நீதியை சம்பாரிச்சுட்டு என் மேலே போட்டுட்டார். என் செயல்கள் தீர்த்தாச்சு, பாவ செயல்கள், நானும் அவர் நீதியை போத்திக்கிட்டு தேவன்கிட்ட போயிடலாம். இயேசு என்னுடைய ரெண்டு பிரச்சனையும், இயேசு இங்கிலீஷில் சொன்னால் ஹி நாட் ஒன்லி டைடு சப்ஸ்டிடியூஷனரி டெத் பட் ஹி லிவ்டு சப்ஸ்டிடியூஷனரி லைஃப். எனக்கு பதிலாக அவர் மரித்தது மாத்திரம் இல்லைங்க, எனக்கு பதிலாக வாழ்ந்த இயேசு. இதெல்லாம் இயேசுன்ற வார்த்தையில் இருக்கே, அவர் மானிடம் பணியில் அவர் செஞ்ச ஊழியத்தை குறிக்குது. கர்த்தர்னா என்ன அர்த்தம், அவர் வெறும் செத்து போயிட்டு இன்னும் கத்தோலிக் சபையில் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிற இயேசு மாதிரி இருக்கிறார் அவர், இல்லை இப்போ தொங்கிக்கிட்டு இல்லை சிலுவையில் அவர். அவர் மரித்து மூன்றாவது நாள்லேருந்து மரித்து பரத்துக்கு ஏறெடுத்து கொல்லப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் எல்லா நாமத்தை விட கர்த்தர்ன்ற பதவியில் இருக்கிறார். வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராக இருக்கிறார். அதெல்லாம் அந்த ரெண்டு வார்த்தையில் இருக்குது தெரியுமா. இது ரெண்டு வார்த்தையில் உள்ள சத்தியங்களை வெறும் பேரில் நம்பரில் என்னங்க இருக்குது, அந்த பேரில் அடங்கி இருக்கிற சத்தியங்கள் மேலே தான் இவங்க நம்பிக்கை. இயேசு எனக்காக பூமியில் அவர் செய்து போன வேலை, இப்போ அவர் கர்த்தராக ஆளுமை செய்கிறவர். அவர் கர்த்தர், அவருடைய கர்த்தத்துக்கு அடங்கி நான் மனம் திரும்பி அவரை விசுவாசித்து நான் வந்திருக்கிறேன். அவருடைய கர்த்தத்துக்கு கீழே தான் என் வாழ்க்கை, நான் அவர் வார்த்தையின்படி தான் என் வாழ்க்கை. ஏன்னா அவர் தான் கர்த்தர். இயேசு சொன்னார், என்னை கர்த்தாவே கர்த்தாவே நீ ஏன் கூப்பிடுறீங்க, நான் சொல்கிறத ஏன் செய்யாமல் இருக்கிறீங்க. அப்படி இல்லை, இவங்க அவர் நம்புகிறாங்க, அவர் தான் கர்த்தர், அவர் தான் பாஸ், அவர் தான் லார்ட். இயேசு லார்ட் ஜீசஸ். நம்ம ஊரில் என்ன பிரச்சனை, யாருக்கும் லார்ட் ஜீசஸ் வேணாம். அவங்களுக்கு என்ன வேணும், பேபி ஜீசஸ் வேணும், லார்ட் ஜீசஸ் எல்லாம் வேணாம், ஃப்ரெண்டு ஜீசஸ் வேணும், அப்பா ஜீசஸ் வேணும், அப்பா அப்பா இயேசு, ஏசப்பா வேணும். அவங்களுக்கு சமாதானம் தருகிற இயேசு வேணும், சுகமளிக்கிற இயேசு, பணம் தருகிற இயேசு, அரசியல் பிரச்சனைகள் இஸ்ரவேல் பிரச்சனைகளை தீர்க்கிற கர்த்தர் வேணும். அவர் கர்த்தராக வரணும். ஆனால் அந்த சிலுவை பணியை எடுத்துருவாங்க, இயேசு எடுத்துருவாங்க, கர்த்தர் ஒண்டி வச்சுக்கோ. என்னென்ன வஞ்சனைகள் இருக்குது பாருங்களேன் இறையல்ல, எப்படியெல்லாம் இயேசுவை நம்பி கெட்டுப்போகலாம் பாருங்களேன். ஆனால் அவங்க ஆத்மாவை ரட்சிக்கிற ஒரே இயேசு யார் தெரியுமா, கர்த்தராகிய இயேசு. அந்த ரெண்டில் அவருடைய பணியின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் ஆத்மா. உங்கள் விசுவாசம் துல்லியமாக இருக்குன்னு பார்த்துருக்குறீங்களா? நீங்களும் குழந்தை இயேசு வச்சுக்கிட்டு, இல்லை நல்ல இயேசுவை வச்சுக்கிட்டு, அப்பா இயேசுவை வச்சுக்கிட்டு ஓட்டுறீங்களா? யோசிச்சு பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் துல்லியம் இருக்கா பைபிளில்? அப்படி இல்லாமல் இந்த கர்த்தர் இயேசுன்னு உங்கள் விசுவாசம் இல்லைன்னா, நீங்கள் வச்சிருக்கிற இயேசு வந்து ஒரு உங்களுடைய விக்ரம், உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விக்ரம், உங்களை வஞ்சித்துக்கிற விக்ரம் வருங்களேன். அது அந்த கர்த்தருக்கு நீங்கள் ஒருபோதும் கீழ்படியாத காரணம் ஏன், உங்கள் விசுவாசம் தவறு. அவர் கர்த்தர்னு இல்லை, ஏதோ ஒன்று எப்போ ஒன்று காப்பாற்றினார், ஏதோ ஒன்று செஞ்சாருன்னு ஒரு விசுவாசம் பாருங்களேன். ஓகே, இவங்களுடைய விசுவாசம், எபேசியருடைய விசுவாசம், அது இப்போ காணுகிறதாமா, வெளிப்படுகிறதா மாத்திரம் இல்லை, துல்லியமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, மூணாவது அது பிரத்யேகமாக இருந்துச்சு பாருங்களேன். இது யார் மேலே, கர்த்தராகிய இயேசுவின் மேலே விசுவாசம்னு சொல்லி பீரியட். அதுக்கப்புறம் ஒன்றுமே சேர்க்கக்கூடாதாங்க பாருங்களேன், அது பிரத்யேகமாக அவர் மேலே மட்டும்தான். இயேசு மட்டுமே அடுத்தது படிக்க போகிறோம், இப்போ விசுவாசம் மட்டுமே படித்தோம், இயேசு மட்டுமே, அவர் மட்டும்தான். ஐயோ, அதில் பிளான் எவ்வளோ நம்ம ஊரில், ஏசு ப்ளஸ் சேர்க்கறதுல தான் இருக்குது, பிளான் பி எல்லாம் இருக்குது. விசுவாசம் ஏசு மட்டுமேன்ற விசுவாசங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வந்து இயேசுவை அதுக்கப்புறம் வேறு எதையுமே அவன் விசுவாசிக்க மாட்டான், எப்பவும் பிரத்யேகமாக இயேசு, இயேசு அன்றி வேறு இல்லை. விசுவாசம் அப்படின்னாவே முழுசாக இயேசு மேலே மட்டும்தான் நம்பிக்கை, அது கூட ஒன்றுமே சேர்க்கக்கூடாது. அப்படி இருக்கா? உங்கள் அனுபவத்தை சேர்த்து வச்சுருக்கிறீங்களா? உங்கள் உங்கள் பேப்டிசமை சேர்த்து வச்சுருக்கிறீங்களா? உங்கள் சபை அட்டெண்டன்ஸை சேர்த்து வச்சுருக்கிறீங்களா? உங்களுடைய உங்கள் பக்தி வாழ்க்கை, நீங்கள் பைபிளை படிக்கிறது, எதையும் சேர்த்தாலும் அது விசுவாசம் கிடையாது. பிரத்யேகமான விசுவாசம், ரட்சிக்கிற விசுவாசம் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு அக்ரானம் நான் பார்த்து படித்து ஒரு புக்கில் பார்த்தேன். ஃபேத்துனா என்னன்னா, ஃபேத் FAITH, ஃபோர்சேக்கிங் ஹால் ஹை ட்ரஸ்ட் ஹிம். அருமையான ஒரு காரியம், விசுவாசத்துக்கு வழக்கம் இதான், எல்லாத்தையும் கைவிடுறேன், எது மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாத்தையும் கைவிடுறேன், எல்லாத்தையும் கைவிட்டு அவரை மட்டும் நம்புவேன், அவரை மட்டும் நம்புகிறேன். நமக்கு ரொம்ப ஆபத்து இங்கே தான் அங்கே இருக்குது. நமக்கு வர ஆபத்து, ஒருத்தர் சொல்கிறாரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிற ஆபத்து, கலாத்திய சபை அந்த ஆபத்தில் போயிட்டாங்க. என்ன, ஆரம்பத்தில் இயேசுக்கிட்ட வர்றதுக்கு அவரை நீங்கள் நம்பி வரலாம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சடங்கை சேர்க்கணும், விருத்த சேதனத்தை சேர்க்கணும், உங்களுடைய சபை அட்டெண்டன்ஸை சேர்க்கணும், உங்களுடைய வேத வாசிப்பை சேர்க்கணும், உங்களுடைய எதை சேர்க்கணும், பக்தி வாழ்க்கை சேர்க்கணும், எல்லாத்தையும் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்னுட்டு ஆரம்பத்தில் விசுவாசியாக வந்தவன் இப்போ என்ன ஆயிட்டான், பரிசையனாக ஆயிட்டான். எப்போ விசுவாசத்தோடு ஏதாவது சேர்க்குறோமோ அப்போ அந்த கிருபை நின்று போதுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம பரிசையர்களாக மாறி போயிடுறோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை செத்த வாழ்க்கையாக போயிடுதுங்க. ஏன், நீ எப்படி வந்தியோ விசுவாசம் மட்டுமேன்னு. நம்ம முதல் பிரின்சிபல் என்ன, நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கிறிஸ்து பணி மட்டும்தான் என் நம்பிக்கை. அது மாத்திரம் இல்லை, இயேசுடைய பணியினுடைய பலாபலன்களை அனுபவிப்பதற்கு என்னுடைய முழு நம்பிக்கை எதை பொறுத்திருக்கு, என்னுடைய கிரியைகள் இல்லை, இயேசுல மட்டும்தான். அதில் தொடரும்போது தாங்க கிருபையை தொடர்ந்து அனுபவிக்க முடியும். எப்போ நம்ம கிரியையை சேர்த்துறோமோ, எப்போ கலாத்தியர் மாதிரி நமக்கு புத்தி கெட்டு போய் மாம்சத்தில் போகிறோமோ, நம்முடைய பக்தியை சேர்க்குறோமோ, கிருபை நின்று போய் நம்ம பரிசேயர்கள் ஆயிடுவோம். பரிசேயர்கள் ஆகிட்டா என்ன ஆகும், இயேசுடைய சிலுவையை பற்றி கேட்குறதெல்லாம் பிடிக்காதப்போ, எப்பப்பாரு சிலுவை சிலுவை சிலுவனிக்கிட்டு, எப்பப்பாரு என்ன பாடு அணிக்கிட்டு, ரத்தம் அணிக்கிட்டு, லேவேராம் படிச்சுக்கிட்டு, பரிசு இருக்கிற ரொம்ப இப்போ இதாகிட்டார், பக்திமான் ஆகிட்டார், அதெல்லாம் பிடிக்காது அவனுக்கு. ஏன், கிருபை நின்று போச்சு, விசுவாசம் நின்று போச்சு, தான் காரணம். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா, வர்றது மாத்திரம் இல்லைங்க, தொடர்ந்து பவுல் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தொடர்ந்து இவங்க விசுவாசத்தில் இருக்கிறத பார்க்குறார். ஓகே, இந்த இப்போ அந்த விசுவாசம் மட்டுமேன்றதுல தாங்க நம்ம நம்பிக்கை வர முடியும். சில பேருக்கு ரட்சிப்பின் நிச்சயம் ஏன் இருக்கிறது இல்லை, நம்ம ஏதாவது சேர்க்கணும்னு பார்க்குறது, நான் இப்படி சேர்த்தா தான் எனக்கு நிச்சயம் வரும். ஆனால் எவ்வளோ சேர்க்கறது, என் கிரியையில் எவ்வளோ செஞ்சால் எனக்கு நிச்சயம் வரும், எவ்வளோ நாள் 24 நாள் இப்போ ஜபம் பண்ணால் வருமா நிச்சயம், பைபிள் 24 நாள் படித்தா வரும், எவ்வளோ பண்ணாலும் நமக்கு அந்த நிச்சயம் வராது. ஏன் நம்ம கிரியையை அதில் சேர்த்துடுறோம், அது சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ஏன், நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயம் எப்போ வரும் தெரியுமா, எந்தில் எதுலேயுமே இல்லை, என்னுடைய முழு நம்பிக்கை எதில், அவருடைய பரிபூர்ணமான முடிந்ததுன்னு சொன்ன பணியில் தான் என் நம்பிக்கை. அந்த பணிக்கு நான் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, அதில் முழுசாக நம்பிக்கை வைக்கும்போது பரிபூர்ண நிச்சயம் மனசில் வரும். நிறைய பேர் நீங்கள் ரட்சிப்பை விசுவாசத்தை புரிஞ்சுக்காத காரணம் என்ன தெரியுமா, சேர்க்க பார்க்குறீங்க, எவ்வளோ தான் சேர்ப்பீங்க, எப்போ எந்த அளவுக்கு சேர்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வரும், சேர்க்காதீங்க, ஒன்றுமே சேர்க்க வேண்டியதில்லை, அவர் பரிபூர்ணமாக முடிச்சுட்டார். அந்த பரிபூர்ணம் முடிந்த பணிக்கு சேர்க்க வேண்டியது குறையில்லாத பணி, அது மேலே என் நம்பிக்கை முழுசாக கொஞ்சம் கூட அப்படி இப்படி போகாமல் இருக்கும்போது என் நிச்சயத்துக்கு ஒரு குறை இருக்காதுங்க. பிரச்சனை தான், நம்ம சேர்க்க பார்க்குறது பிரத்யேகமான விசுவாசம். ஓகே, டேஞ்சிபிள், காணக்கூடியது, துல்லியமானது, பிரத்யேகமானது, இது தொடர்ற விசுவாசம். பல வருஷங்கள் ஆச்சு எபிசேர்ல பார்த்து, பல பல வருஷங்கள் ஆச்சு, ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பத்தி கேள்விப்படுறாரு. என்ன, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டு இன்னமும் நீங்க துல்லியமா கூட அந்த விசுவாசத்துல இருந்து மாறல, கலாத்திய சபை மாதிரி இல்லை, நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்களோ அதே விசுவாசத்துல தொடர்றீங்க. பாருங்களேன், நீங்க ஒரு கற்பாலையின் மேல விழுந்த விதை இல்லை, ஆரம்பத்துல ரொம்ப ஊக்கமா இருக்கிறது சில பேர், ஆரம்பத்தில் ரொம்ப இதாக இருக்கிறது ஊக்கமாக, அதுக்கப்புறம் அப்படியே குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் பின்னாடி பரிசுகிற மாதிரி போயிடுறது. அப்படியெல்லாம் நீங்கள் இல்லை, எந்த காணக்கூடிய அடையாளங்கள் ஆரம்பத்தில் இருந்துச்சோ, எந்த துள்ளியும் கொஞ்சம் கூட மாறாமல் கிறிஸ்தர் இயேசு அவர் மேலே தான் என் நம்பிக்கை, பிரத்யேகமாக அவர் மட்டும்தான் நம்பிக்கை. அந்த தொடர்ந்து அந்த விசுவாசம் பல வருஷங்கள் தொடர்றீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், பரிசுத்தாவியானவுடைய அசாதாரண பணி உங்களுக்குள்ள நடக்கிறதுனால தான் உங்களால் அப்படியே தொடர முடியும். ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இப்படி தொடர முடியும், அதுக்கு தான் எனக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? இதை தொடருகிற விசுவாசம் எத்தனை அவங்களுக்கு விபத்து, நமக்கு கஷ்டன்ற விசுவாசத்துக்கு அந்த தயானா ஊரில் அந்த இந்த எபேசியர் பட்டணத்தில் வரும் பொழப்பு அந்த ஆலயம்தான். அந்த ஆலயத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னா நமக்கு ஒரு சாப்பாடும் சாப்பிட முடியாது. எல்லாமே அதுதான். அந்த ஊரில் தொடர்ந்து விசுவாசத்தில் அந்த பில்லி சூனியம் விக்கிர ஆராதனை அசுத்த ஊரில் தொடர்ந்து அவங்க இப்படி வளர்ந்து போகிறாங்கன்னா அது கடவுளுடைய செயலாக தான் இருக்க முடியும். பாருங்களேன், நம்ம அநேக பேர் மாதிரி இருக்கிறோமா? கலாத்தியரில் தான் பிரச்சனை. எல்லாத்தையும் விட்டு இயேசுவை மட்டும் ஃபர்சேக்கிங் ஆல் ஐ ட்ரஸ்ட் இன்னும் அவங்க இருக்கல. அவங்க சேர்க்க பார்த்தாங்க, விருத்த சேதனம் சேர்க்க பார்த்தாங்க. திட்டுறாரு அவர், புத்தி கெட்ட கலாத்தியர்களே, ஆவியில் ஆரம்பித்து நீங்கள் மாம்சத்தில் போகிறீங்க. அதுக்காகத்தாயா நீங்கள் ஒழுங்காக ஜபம் பண்ண முடியறதில்ல? அதுக்காகத்தாயா உங்களுக்கு சந்தோஷம் இல்லை? அதுக்காக தான் ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சபையிலன்னு திட்டுறாரு. ஏன்? இங்கே நல்லா தான் ஆரம்பிச்சிங்க, ஆனால் போக போக சேர்க்க ஆரம்பிக்கிறீங்க. சடங்கு, ஞானஸ்தானம், விக்ராப்போஜனம் அதெல்லாம் சேர்க்குறீங்க அவங்க. இது இல்லை இல்லை, அவர் பணி மட்டும்தான். அதில் நம்பிக்கை தொடர்ந்து இருக்கும்போது ஏன்னா விசுவாசம் கிருபையும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை வேணும்னா விசுவாசத்தோடு வந்தால் தான் கிருபை. எப்போ நம்ம ஏதாவது சேர்க்க பார்த்தா கிருபை கிடைக்காது. கிருபை என்ன? தகுதியே அற்றவர்கள் கொடுக்கறது இல்லையா? தகுதியே அற்ற மாதிரி போகிறது தான் விசுவாசம். விசுவாசம் நம்மளை வெறுமை ஆக்குற, நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னில் ஒன்றும் நம்பிக்கை இல்லை ஆண்டவர், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் இயேசு மேலே, அவர் பணியின் மேலே, அதையே பார்த்துக்கிட்டு போகிறவங்களுக்கு தான் கிருபை. மற்றவங்களுக்கு கிடைக்காது, மற்றவங்க பரிசேறணும். ஓகே, பவுல் அதனால தான் சந்தோஷப்படுறாருங்க. இவங்களுடைய அடையாளம் பார்க்கும்போது சில பேர் வருஷங்களுக்கு பின்னாடி ஏதோ நடந்த ஒரு அனுபவம் அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு இல்லை, இப்போ தொடர்ந்து போறியா, இப்போ அந்த விசுவாசம் தொடர்ந்து போதா, ஏமாந்துராத, ஏமாந்துராத, தொடர்ச்சி இந்த விசுவாசம் தொடர்ச்சியான விசுவாசம். அடுத்ததாக என்ன காரணம், என்ன அடையாளம் சொல்றாரு, வேகமாக அதை பார்த்து முடிப்போம். அன்பு, அன்பு, அன்பு தானுங்க, ரொம்ப அன்புங்க. நான் வீட்டில் வந்து எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறேன், சர்ச்சில் போகும்போது எல்லாருக்கும் அன்பாக பேசிட்டு போறேன். அன்பு, அன்பு இருக்குதுங்க. அப்படி நம்ம ஊரில் அன்பு எல்லாத்தையும் குழப்பி விட்டுறாங்க இல்லைங்களா? வாலிபர்களுக்கு, காலேஜுக்கெல்லாம் போகிறவங்களுக்கு இன்சாச்சுவேஷன், ஒரு லவ் அவங்களுக்கு, அதில் பார்த்து நல்லா பிடிச்சிச்சுன்னா அதுதான் லவ், இச்சை ஒரு லவ் இல்லைங்களா, அதெல்லாம் லவ்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காலம், 3 மாதம் 6 மாதம், அதுக்கப்புறம் ஏமாத்திரும் அந்த லவ். உண்மையான லவ் பைபிள் என்னன்னு சொல்லி கொடுக்குது பாருங்கள், உண்மையான லவ். அதுக்கு என்ன 4 குணங்கள் இருக்குது, அது பயனலமற்ற அன்பு, அது அதுவும் காணக்கூடிய அன்பு, அது விசுவாசத்தின் கனியாக வருகிற அன்பு, பச்சைப்பாதம் இல்லாத அன்பு. வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். சுயநலமற்ற அன்பு எங்கெங்க போட்டிருக்கு? இந்த வார்த்தை அன்புன்றதுக்கு அகாப்பேன்ற ஒரு வார்த்தை, அது வந்து சுயநலமே எனக்கு பிடிச்சதுனால ஒருத்தர் மேலே அன்பு காட்டுறது இல்லை, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்றதுனால இல்லை, ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்கன்றதுனால இல்லை, அவங்களுக்கு சுயநலமே இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு பார்க்குறாங்க, அதான் அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு, ஒரு சுயநலமற்ற அன்பு. 1 கொரிந்தியர் 13 போட்டில்லையா, லவ்னா இதான், ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்கிறதுல ஏமாந்துடாதீங்க. லவ் பண்ணால் இப்படி தான் பண்ணணும். லவ்னா என்ன? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. சும்மா எப்போ பார், லவ் லவ்னு எப்படி எரிஞ்சு விழுவுறியா, உனக்கெல்லாம் என்ன லவ் இருக்குது? நீடிய சாந்தம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்புகளை நாடாது, எவ்வாறு ஒரு பெருமை, சொந்தத்தை தேடாது இல்லைங்களா. அன்பு பொற சகலத்தையும் அமைதெல்லாம் அன்பு காட்டலாம், என்ன செஞ்சாலும் தாங்கிக்கிறதும் அன்பு தானே. அன்பு இருக்குதுன்னா இவ்வளோ செய்கிற தாங்கிக்கிறேன். அன்பு சகலத்தையும் நம்பும் இல்லைங்களா, அதாங்க அன்பு. 1 கொரிந்தியர் 13 போட்டிருக்க மாதிரி. ரெண்டாவது, இது விசுவாசத்தின் கனியாக வருகிற அன்பு. விசுவாசம் இல்லாமல் அன்பே இருக்க முடியாது பாருங்களா. அப்படின்னா என்ன, இப்போ மற்ற மதங்களில் இருக்கிறவங்கள அந்த கல்யாணத்துக்கு பார்க்கும்போது ஏன் மற்ற மதங்களெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்கன்னு, அவங்களுக்கு அன்பே, உண்மையான அன்பே தெரியாது. விசுவாசத்தின் கனியாக வர்றது தான் இந்த அன்பு. அவங்களால பொறுமையாகவே இருக்க முடியாது, அவங்களால சுயநலமற்ற அன்பு காட்டவே முடியாது. சின்ன பசங்களா நீங்களா, இப்போ திருமணத்துக்கு யாரையாவது பார்க்கும்போது முதல்ல என்ன நமக்கு இருக்கணும், நீங்களாம் வளர்ந்து வரப்போ அவர் ஒரு விசுவாசியான்னு பார்க்கறதுல தான் தாண்டணும். இல்லை வெயிட் பண்ணுங்க, நல்லா அடி வாங்கிறதுக்கும் உத வாங்கிறதுக்கும் ரோட்லலாம் அடி வாங்கிறதுக்கும் வெயிட் பண்ணுங்க. விசுவாசியா இல்லைன்னா கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் கூட மனசை விட மாட்டேன். விசுவாசியா அவனால தான் அன்பு காட்ட முடியும். இப்படி சுயநலமற்ற அன்பு, யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம். இதுதான் ஒரு ஒரு பேலன்ஸா நம்ம பார்க்கிறோம். ஓகே, இது விசுவாசத்தின் கனி. நேரம் ஆயிடுச்சு, நம்ம அடுத்ததாக பார்ப்போம். இதுவும் ஒரு காணக்கூடிய அன்பு. உங்க அன்பை பத்தி சொன்னாங்கன்னா வந்து என்ன சொல்றாரு, ஒரு எப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துவாங்க, அதுவா அன்பு. ஒருத்தர் ஒருத்தருக்கு அலோ பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு எல்லாரையும், அப்படி இல்லை அன்பு. யோ ஒன்னு யோவான் சொல்ற மாதிரி வெறும் வார்த்தைகளில் காட்டாதீங்க, செயலில் காட்டுங்க. அவங்க அன்புல செயலில் பார்க்க முடியும் அன்பு. ஒருத்தர் ஒருத்தர்ல அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய இதில் அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஒருத்தர் ஒருத்தருக்கும் எபேசியர் சபை ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஒருத்தர் ஒருத்தரை வளர்த்துக்கிட்டு, ஒருத்தர் ஒருத்தருக்கு தியாகம் செஞ்சுக்கிட்டு, தங்களுக்கு கஷ்டமானாலும் ஒருத்தர் ஒருத்தரை உபசரிச்சுக்கிட்டு இருக்கிறதுல பார்க்குறாங்க சில பேர். என்ன அன்பியா இவங்களுக்கு, என்ன அன்பில் எப்படி செயல்படுறாங்கயா? அதை பார்க்கும்போது பவுலுக்கு போய் சொல்கிறாங்க அன்பில் இருக்கிறாங்க. பவுல் தெரியும் இந்த மாதிரி ஒரு மக்கள். ஏன்னா இயற்கையாக பைபிள் நமக்கு என்ன போட்டிருக்கு, தீத்துல நம்ம எல்லாரும் எப்படின்னா ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்கள், பகைக்கத்தக்கவர், அப்படி தான் பிறந்திருக்கிறோம். வெளியில் ரொம்ப அன்பு செய்கிற மாதிரி இருக்கலாம், உள்ளுக்குள்ள வெறுப்பு, எல்லாரும் மேலேயும் வெறுப்பு. பகைக்கிறவர்கள் தான், பகைக்க பகை. ஆனால் இப்படிப்பட்ட பகைக்கிற மண்ணில் போய் இப்படி ஒரு அன்பு பிறந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் தெய்வீக அன்பு தான், பரிசுத்தாவின் செயல். அது மாத்திரம் இல்லை, பச்சைப்பாதம் இல்லாத அன்பு. ஏன் அப்படி சொல்கிறேன், என்ன போட்டிருக்கு, நீங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களை மாத்திரம் அன்பு செய்கிறீர்களா? யார் அன்பு செய்கிறாங்க இவங்க? என்ன வார்த்தை இருக்கு, எல்லா பரிசுத்தவான்கள் தூங்குறாதீங்க, இப்போ முடிச்சிட போற, எல்லா பரிசுத்தவான்கள் மேலே இருக்கா தமிழில், ஓகே, எல்லா பரிசுத்தவான்கள் மேல் உங்களுக்கு இருக்கிற அன்பு. அப்படின்னா பச்சை பாதமே இல்லாதான். ஆமாங்க, நானும் அன்பு செய்கிறேன். ரெண்டு மூணு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் பேசிக்குவேன், இன்னைக்கு அந்த பாஸ்ட் எவ்வளோ தப்பு பண்ணார் பார்த்தீங்களா, இந்த சபையில் ஏங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அப்படி ரொம்ப அன்பாக நாங்கள் பேசிக்குவோம். அதுவும் அன்பு இல்லை, எல்லாரோடு சகமாக அன்பு. எப்படிங்க காட்ட முடியும், யோசிச்சு பாருங்களேன். நம்ம நினைக்கிற அன்பு என்னன்னா, நமக்கு பிடிச்சவங்க, நம்மள மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க, அந்த மாதிரி பிடிச்சி அன்பு செய்கிறது, அவங்ககிட்ட பேசுறது அன்பு இல்லை. அப்படி இல்லைங்க, இது தெய்வீக அன்பு, அப்படிப்பட்டது அல்ல. பாருங்களேன், ஒரு சபையில் இருக்கிறவங்க முதிர்ந்தவங்க இருப்பாங்க, முதிர்ச்சி அடையாத இருப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரோவேர்ட்ஸு இன்ட்ரோவேர்ட்ஸ்ன்னு இருப்பாங்க, நல்லா வந்து பேசுகிறவங்க இருப்பாங்க, சில பேர் கூச்சம் உள்ளவங்க இருப்பாங்க இல்லைங்களா, சில பேர் பல விதத்தில் இருப்பாங்க, சில பேர் பொறுமையாக இருப்பாங்க, சில பேர் ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க, சில பேர் அப்படியெல்லாம் இருப்பாங்க பல விதத்தில். சில பேர் ரொம்ப யோசித்து செய்வாங்க, சில பேர் யோசிக்காமல் இருப்பாங்க, சில பேர் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்தாவே இரிட்டேஷன், நமக்கே பிபி ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இயேசுவை அன்பு செய்கிற நான் அவருடைய மக்களை எல்லாரையும் அவங்களுக்காக இல்லை, அவருக்காக என்ன நேசிச்சா என் ஆடுகளை நேசிக்கின்றார் இல்லைங்களா, அவங்கள நான் அன்பு செய்வேன். அந்த அன்பு இருக்கும் அவங்களால, அவங்க ரொம்ப தகுதியானவங்க, ரொம்ப படித்தவங்க, ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க நமக்கு ஏதாவது திருப்பி செய்வாங்கன்றதே இருக்காதாங்க. சும்மா வரும் அன்பு, சும்மா அதை செய்யணும், கொடுக்கணும், நல்லது செய்யணும்னு வரும், வருதான் அவங்களுக்கு. சில பேர் நாங்களுக்கு பிடிச்சவங்க, வசதியானவங்க, அவங்கள வண்டி பார்த்து பண்ணுறோமா, நம்ம யோசிச்சு பாருங்களேன். பவுல் வந்து திமோத்தியா நேசித்தார், அதே கொரிந்தியரும் நேசித்தார். திமோத்தி ரொம்ப ஆசீர்வாதம், கொரிந்தியர் ரொம்ப பிடிச்சவங்க, ஆனால் நேசம் அவரது ஒன்றா தான் இருந்துச்சு. ஆகவே இத்தோடு இந்த விளக்கம் முடியுது. என்னங்க பார்க்குறோம், உண்மையாக ரட்சிக்கப்பட்ட அடையாளங்கள் என்ன? ரெண்டு தவிர்க்க முடியாத அத்தியாவசியமான அடையாளங்கள். பவுல் இவங்களை பற்றி நினச்சி நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதங்களாம் அவங்களுக்கு வரும்னு எதனால எனக்கு தெரியும், இது ரெண்டு தாங்க எடுத்து வைக்கிறார். நாம் என்ன சொல்வது, அன்பும் விசுவாசமும். இந்த அன்பின் குணங்களை பார்த்தோம், விசுவாசத்தின் குணங்களை பார்த்தோம். ஒரு பயன்பாடாக நான் சொல்லணும்னா, யாராவது நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா, வந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் நம்மளெல்லாம் கவனிக்கிறாங்கன்னா, அவங்க என்னென்ன சொல்லிட்டு போட்டோம் ஓகே, ஆனால் இந்த ரெண்டு மாத்திரம் நம்மக்கிட்ட இல்லை. அவங்க விசுவாசத்தை பார்த்தா ஆண்டவருக்கு பைபிள் ஆராதிக்க வரும்போது உண்மையாக விசுவாசத்தோடு வராங்க. இயேசுவை பற்றி பாடும்போதெல்லாம் இயேசு மேலேயும் அவர் கர்த்தர்னு பயபக்தியோடு வர்றதோ, அவர் இயேசுன்ற அவருடைய பணியின் மேலே தான் துல்லியமாக இன்னமும் நம்பி வச்சுருக்காங்க. நம்மலாம் சிலுவெல்லாம் கேட்குறதே இல்லை, ஆனால் அவங்க சிலுவை மேலேயே நம்பிக்கை இருக்கிறாங்க. ஏசு கர்த்தர்னு பார்த்து பயபக்தியோடு ஆராதனை, அவங்களுடைய பாடல், அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தா அவங்க விசுவாசம் எனக்கு தெரியுது. அவனுடைய வசனத்தை, இயேசுடைய வசனம் போதிக்கும் போது ரெண்டு காதம் பரலோகத்திலேருந்து கேட்குற மாதிரி அவங்க கேட்குறத நான் பார்க்குறேங்க. என்ன விசுவாசத்தோடு கேட்குறாங்க அவங்க அப்படின்னு, அவங்க விசுவாசத்தை நம்மள பார்க்குறாங்களா? பாருங்க, பார்க்க முடியும் விசுவாசம் பார்க்குறாங்களா? யோசிச்சு பாருங்க, ஆசிட் டெஸ்ட் இதுதானே. ஆகவே இந்த ரெண்டு அடையாளங்கள் இல்லாமல் இருந்தால் நித்திய ஆத்துமாக்களாக இருக்கிற நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது இந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் கணக்கு கொடுன்னு என்ன வந்து கேட்பார். நீங்கள் ஒருபோதும் நான் உங்களுக்கு தப்பான காரியத்தை சொல்லி உங்கள் இரத்த பலி என் மேலே வராதபடிக்கு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இந்த ரெண்டு அடையாளங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, பரலோகத்துக்கு போகிறவங்க இல்லை. ஓகே, இது ரெண்டு இல்லைன்னா, இந்த விசுவாசம் நான் சொன்ன இந்த குணங்கள் உள்ள விசுவாசம், நீங்களாம் நினச்சிக்கிறது இல்லை, இந்த அன்பு, இந்த ரெண்டு இல்லைன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம் போகிறோம், அதனால நான் பரலோகத்துக்கு போகிறோம், நல்ல சத்தியம் எனக்கு பிடிக்குது, அதனால பரலோகம் இல்லை இல்லை. இது எது இல்லைனாலும் போட்டோம், இதெல்லாம் சில இதெல்லாம் கொஞ்சம் நாளத்துக்கு அப்புறம் வரும். இது ரெண்டு இல்லைன்னா பண்ண முடியாது, பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேலை, சாகிறது கூட நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. இப்போ பேதுரு சொல்கிறார், உங்கள் ரட்சிப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உங்களுடைய ரட்சிப்பையும் உறுதிப்படுத்துங்க. எப்படி உறுதிப்படுத்துறது? இது ரெண்டு எனக்குள்ளே இருக்கா, இருந்தாலும் வெளிப்படையா இல்லையே, இது வெளிப்படையாக நான் காட்டணும். இது வெளிப்படையா தெரியற அளவுக்கு, மற்றவங்க பேசுற அளவுக்கு என் வாழ்க்கையில் இது இருக்கணும். அது இல்லைன்னா இல்லவே இல்லை, நம்ம கடவுளுடைய வேலையா இங்க நடக்கல. நான் சொன்ன மாதிரி யாரோ வந்து ஒருத்தர் போயிட்டு நம்மளை ஜிஆர்பிசி சர்ச்சை பத்தி சொல்லுங்கன்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா என்னென்னவோ அவங்க சொல்லலாம். அவங்களுக்கு மனசுல பிரதானமா வர்றது என்னவா வரணுமா? ஐயோ, அந்த சபையில பல குறைகள் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க. அந்த விசுவாசம் துல்லியமாக, அந்த விசுவாசம் தெரியலையா? அந்த விசுவாசம் துல்லியமாக இயேசு மேலேயோ கர்த்தர் மேலேயோ இருக்குது, அவர் மேலே மட்டும்தான் இருக்குது. அது தொடர்ந்தியா? ஒரு வாரம் விசுவாசத்தை வருவாங்க, இன்னொரு வாரம் இல்லை, தொடர்ச்சியான விசுவாசம். ரெண்டாவது அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய அன்பில் பார்க்கலாமே பாருங்களேன். இது ரெண்டில் தாங்க நம்முடைய நித்தியமே அடங்கியிருக்கு, நித்தியமே அடங்கியிருக்கு. நம்ம எப்படி தேவனுடைய மக்கள் மேலே அன்பு இருக்கா? விசுவாசம் மாத்திரம்ல, ஆண்டவர்கிட்ட காட்டுற விசுவாசம், வெளிப்படுற விசுவாசம், ஆண்டவருக்காக தியாகம் செஞ்சு ரிஸ்க் எடுத்து அந்த எபிரேயர் 11 போட்டிருக்கிற மாதிரி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்க? இது விசுவாசத்து இல்லாமல் இப்படி செய்யவே முடியாதுன்ற அளவுக்கு மக்கள் பார்க்குற அளவுக்கு செயல்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ரெண்டாவது மற்ற சகோதரங்க மேலே அகாப்பே அன்பு, சுயநலமற்ற அன்பு. சர்ச்சு முடிஞ்ச உடனே வெளியில் ஓடுறோன்னா நமக்கு என்ன அன்பு இருக்குது? யோசிச்சு பாருங்களேன், முடிஞ்ச உடனே போதும், வீட்டுக்கு போனால் போதும், யாருக்கும் பேசாமல் நம்ம போயிடும். ஏன் உங்களுக்கு அப்படி வருது? யோசிச்சு பாருங்க, அவங்களை யாரையும் குற்றப்படுத்தல. பைபிள் சொல்லுதே, திருப்பி திருப்பி சொல்லுது, தன் சகோதரனை நேசிக்கிறவர் இதனாலே நாம் நித்திய ஜீவனை உள்ளோன்னு அறிகிறோன்றார் யோவான். எதனாலே? நம் சகோதரர்களை நேசிக்கிறோம். எனக்கு உலகத்தில் மக்கள் கூட இருக்கிறது அவ்வளோ பிடிக்கிறது இல்லை, ஆனால் சர்ச்சில் இருக்கணும், மக்கள் கூட பேசணும்னா பிடிக்கலையா? எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைனாலும் அவங்க கூட இருக்கணும், பிடிக்கலையா? அது அப்படி பிடிக்குங்க. அது பிடிக்கல இல்லை விட்டோன்னு ஓடணும்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தான் சோதிச்சு பார்க்கும். உங்களை நான் குற்றப்படுத்தலை, பைபிள் சொல்லுதே அப்படி. நம்ம என்ன சொல்கிறது? எனக்கு முதல்ல அப்படி தான் இருக்கும். எனக்கு முதல்ல எங்கேயோ ஃப்ரெண்டுக்கிட்ட தூக்கிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சுருவாங்க. எப்பா எங்கடா வந்து மாட்டிக்கிட்டேன் நான், இது என்னடா இது, இதெல்லாம் கூட்டம், மனுஷர்களாக இவங்களாம் இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க பைபிள்லாம் கேட்டுக்கிட்டு, இதெல்லாம் இதெல்லாம் கூட்டம்னு. முடிஞ்ச உடனேப்பா அவங்க ஜவங்க நீ கண்ணை மூடுவாங்க, டக்குன்னு பார்த்தா நான் நாங்கள் மாயம் ஆகிட்டுருவேன். ஓடி பிடிக்கவே பிடிக்காது சர்ச்சுன்னா, ஓடினோம் அப்படிதான் விசுவாசி எனக்கு மனசு இருந்துச்சு. ஆனால் இப்போது என்ன கழுத்தை பிடிச்சி துரத்துனாலும் போக முடியாது, இங்கே தான் இருக்கணும், இங்கேயே வரலாம் இருக்க முடியாதான்னு ஏன் மாற்று? அதுதாங்க மாற்றம், அதான் செய்யும் விசுவாசம். அது இல்லை நம்ம என்ன பண்ணுறது? உங்களை தான் நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். இது கனி, விசுவாசத்தின் கனியாக வருகிறதே, பட்சபாதம் இல்லாமல் வருகிறது, எல்லாரையும் வர அதே மாதிரி நேசிக்கிறது. ஆண்டவர் தான் இந்த ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்க உதவி செய்யட்டும். இது வந்து இது அடையாளங்களாக நமக்கு இருக்கணும்னு சொல்கிறார். எபிரேயரில் போட்டிருக்கிற மாதிரி சில பேர் சபை கூடுதல், இது அன்பு என்ன செய்யும்? சபை கூடுதல்னு வந்துச்சுன்னா அங்கே முதல்ல நான் இருக்கணும்னு வரேன், எனக்கு அப்படி தான் இருக்கும். டோர் திறந்தாங்கன்னா சர்ச்சில் நான் இல்லாமல் இருக்க மாட்டேன். நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் சும்மா உங்களுக்கு சொல்லலன்னு இல்லை, நான் மெம்பராக இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் கேட்டு பாருங்கள், டோர் காண்டி திறந்தாங்கன்னா அங்கே இருப்பேன் நான். என்ன ஆனாலும் நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன், யாரும் ட்ரை பண்ண வேணாம். எங்கள் அப்பா வந்து மூணு தங்கச்சிங்களை உட்கார வச்சுக்கிட்டு இங்கே உட்கார்றாரு, அம்மா உட்கார வச்சு பாட்டிலை வச்சுட்டார், எல்லாருக்கும் கிளாஸை வச்சுட்டு பாலிடால் விஷத்தை ஊற்றிட்டார். ஊற்றிட்டு நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு போனால் நாங்கள் எல்லோரும் இதை குடிச்சிட்டு படுத்திருப்போம், நீ வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஐயோ நானே சர்ச்சாவது உதாதுன்னு போயிடுவோம் நம்ம, இல்லைங்களா? அப்போ வாலிப துடிப்பு என்ன பண்ணுவேன் நான், பைபிளை எடுத்துக்கிட்டு கிளம்புனான் பாருங்க, வந்துட்டேன் சர்ச்சுக்கு. வந்து கொஞ்சம் பயம்தான் இருந்துச்சு, என்னத்தை பண்ணி தொலைச்சாங்களோ அப்படின்னு. வீட்டுக்கு போய் பார்த்தா மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன் அப்படி வர முடியுது? ஏன் அப்படித்தாங்க செய்யும், ஆண்டவருடைய மக்கள் கூட இருக்கணும், விசுவாசம் அப்படித்தான் செய்யும். தேவன் இந்த ரெண்டு அடையாளங்களை வெளிப்படையாக தெரியும்படிக்கு நம்மளை வளர்க்கட்டும், அது இல்லைன்னா நம்ம சர்ச்சே கிடையாது. ஆண்டவர் தான் கிருபை காட்டட்டும். ஜெபம் பண்ணு. நல்ல தேவனே, இந்த வேலையிலையும் நம்முடைய வார்த்தையை படிக்க, இந்த பவுல் அடியானுடைய அதிசயமான வார்த்தைகளை, ஆவியினால் ஏவப்பட்ட வார்த்தைகளை, எத்தனை உடுருவுகிற வார்த்தைகளப்பா, இதையெல்லாம் எங்களை பேச வைக்கிது, எங்கள் உள்ளத்தை சிந்திக்க வைக்கிது. ஆண்டவரே, இதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவனே எங்களை நாங்கள் வஞ்சித்து கொள்ளாது படிக்க, பரவசமான காரியங்களை படித்தோம் உண்மைதான், ஆனால் இது அவ்வளோ பரவசமான காரியம் இல்லாமல் அவசியமான காரியம். ஆண்டவரே வஞ்சனையில் நாங்கள் போய்விடக்கூடாது என்பதற்காக தகப்பன் கடிந்து கொண்டு ஆராய்ந்து எங்களை பேசினாலும் அன்போடு தான் பேசுகிறீர், எங்கள் ஆத்மா கவலையோடு பேசுகிறீர். வெறும் பரவசத்தில் இருந்து எங்களுடைய கடமைகளை மறவாதபடிக்கு நாங்கள் இதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் வெளிப்படையாக காட்டுகிற மக்களாக இருக்கவும், எங்களுடைய அன்பையும் நாங்கள் வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்கிற சபையாக மாற்றும் ஆண்டவரே. ஐயோ இது ரெண்டு இல்லாமல் போச்சுன்னா நாங்கள் அதமானும் ஆண்டவரே, இது இல்லைன்னா போச்சுன்னா எங்கேயோ பிரச்சனை போயிருச்சு ஆண்டவரே, எங்கேயோ தவறாக போகிறோம், நாங்கள் அழிய போகிறோம்னு அர்த்தம். இந்த ரெண்டு காண்டி நாங்கள் எங்களை புதுப்பித்து கொண்டு ரட்சிப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் உறுதிப்படுத்த ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் தாரும், வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
நம்ம போட்டிருக்க கடைசி பாடல் பாடலாம்.